நம்முடைய பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம் ஆண்டவரும் போதகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையாகவும் தேவ சமூகத்தில் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களே, சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டுக்கல், விழுப்புரம், நாகர்கோயில் என்னமாக சுற்றி இருக்கிற கேஜியப், வெள்ளூர் இது போன்ற ஊர்களையும் கூட இருக்கிற பரிசுத்தவான்கள் தங்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை பரிசுத்தவான்களுக்கு அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய விசேஷித்த கிருபையினால் மீண்டுமாக நீண்ட நாட்களுக்கு பின்பாக உங்களுக்கு முன்பாக உங்களை முகமுகமாய் காணும்படியாகவும் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் தேவன் ஆசீர்வித்து தந்த இந்த நேரத்திற்காக அவருடைய சமூகத்துக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம் ஆண்டவர் மூலமாக ஏறெடுத்துக் கொண்டு ஒரு தேவ சமூகத்துக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிற அதே வேளையில் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக இந்த பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற இந்த தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த நாட்கள் நமக்கு கிடைக்கிறது பெருசு, கிடைக்கிறனால நம்முடைய ஆளுக்குரிய ஜீவிதத்துக்கு பிரயோஜனப்படுத்திக்கணுங்கிற எண்ணம் வருது. தேவன் கொடுத்திருக்கிற கிருபை அது செயல கொண்டு வந்து நாம் கூடி சேர்க்கிறது அவருடைய வழிநடத்தல். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இருக்கிற சின்ன முயற்சிகளை கூட தேவன் மிக கிருபையா ஆசீர்வதிக்கிறார். நாம் அதை உணர்றோம் ஒவ்வொரு நாளையும். இது ஒரு ஆவிக்குரிய கூடுதையாக இருந்துட்டாலும், இது விசேஷமானதா இருந்துட்டாலும், இது ஒரு நம் இந்த நேர காலகட்டங்களுக்கு, இந்த காலகட்டம், இந்த விசேஷமான அனுமதியின் காலகட்டங்களில் நமக்கு மிகவும் பிரயோஜனமானது. நாம் நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ளாக நாம் கடந்து போலாம். நாம் படிச்சிருக்கிற அந்த உங்களுக்கு முன்பாக அறிவிச்சிருக்கிற அந்த சப்ஜெக்டுடைய தலைப்பு, தீமையோடு எதிர்த்து நிற்காதீர்கள். மத்தேயு 5:39 முதல் பகுதியா இருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை. இன்னைக்கு காலையில இருந்து அநேகமா இதே போலதான் நாம் கேட்டுட்டு இருக்கிறோம். நம் காலையில இருந்து தொடர்ந்து சகோதரர் கோத்தகிரி சந்திரன் எடுத்த சப்ஜெக்ட்லையும் கூட சரி, சகோதரர் ஜோசுவா சகோதரர்களை எடுத்த அவங்க எடுத்த அந்த பாடத்திலையும் சரி, நமக்கு நாம யாரும் பிளான் பண்ணல, ஆனா பிளான் பண்ணவர் பிளான் படி கொடுத்துட்டு இருக்கிறார். அது மாத்திரம் நமக்கு நல்லா தெரியுது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பும் கூட ஏறக்குறைய அதோடு சேர்ந்ததுதான், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னா. ஏன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னார்னா, ஏதோ அந்த காலகட்டங்களுக்கு மட்டும் கர்த்தர் அந்த வார்த்தையை உபயோகிக்கல. லூக்கா 22:31 நம்ம படிக்கலாம். லூக்கா 22:31
பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்.
பாருங்க, சீமோனே சீமோனே, கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை என்னவா
உடைக்கிறதற்கு
உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்படிங்கும் போது, இது யார் குறிச்சு சொல்லப்பட்ட வார்த்தை? நான் கிறிஸ்து அவருடைய சீசர்களை குறிச்சு சொல்றாரு. அவருடைய சீசர்கள்ங்கும் போது நமக்கு நல்லா தெரியும், அந்த பஸ்கா நினைவு கூர்ந்தறையினால கர்த்தர் அதை செயல்ல செய்து காட்டியிருப்பார். நீங்க அந்த வசனம் நான் படிக்கலாம். இவங்க யாருங்கிறத தெரியும் நமக்கு வசனத்தின் பூர்வமாக. 22 லூக்கா 17 நாம் படிக்கலாம்.
அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள்.
பாருங்க, இங்க ஒரு தடவை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீ இதை உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அதுல 20 படிங்க.
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார்.
இங்க புதிய உடன்படிக்கையாக இருக்குதுன்னு சொல்ற இன்னொரு பாத்திரம் கர்த்தர் இங்க தர்றாருன்னு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ரெண்டு பாத்திரம் குறிச்சு ஒரு சில சந்தேகங்கள் கூட நமக்கு வந்தது உண்டு. ஆனா இதனுடைய நோக்கம் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறது, இந்த முதல் பாத்திரம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு விருந்தாளிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படி நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம வீடுகள்ல ஒருத்தர் விருந்துக்கு வந்துட்டாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம்? டீ கொடுக்கறோம் தெரியுங்களா, இல்லைன்னா சாப்பாட்டுக்கு மத்தியில தண்ணீர் வச்சுக்கிறோம் தெரியுங்களா. அதே போல இந்த போஜனம் பண்ணும்போது அவங்களுக்கு மத்தியில வச்சுக்கிட்டதுதான், இது ஒரு சாதாரணமான, அதாவது சாதாரணமான சாப்பிடும் போது வச்சுக்கிட்ட, உபயோகப்படுத்தும்படியே வச்சுக்கிட்ட திராட்சரசம் பானம். அன்பான சகோதர சகோதரி, இது ஒரு வரவேற்பை போல. அவருடைய சீஷர்களுக்கு, மற்ற யாருக்கும் இல்ல. நமக்கும் கூட கர்த்தர் அப்படித்தான் ஒரு வரவேற்பு கொடுத்திருந்தார். கொடுத்தாரா இல்லைங்களா? எப்ப கொடுத்தாரு? நமக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தார் முதல்ல, அதுக்கப்புறமா ரெண்டாவது பாத்திரமாகிய பாத்திரத்தில் பங்கெடுக்கும்படியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஆனா முன்னாடியே ஒரு வரவேற்பு கொடுத்தாரு. இது போல நல்ல திராட்சரசம் குடிச்சு வாங்க, உட்காருங்க, நல்லா குடிங்கன்னு சொல்லி குடிக்க வச்சாரு. வேசிக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவன் என்னை பின்பற்றி வர மனதாய் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அவர் கொடுத்த சத்தியங்கள் அப்படி வரவேற்பு முடிஞ்சதுக்கு அப்புறமாக அது பழைய ஏற்பாட்டினுடைய முக்கியத்துவம் இருந்தது அந்த பஸ்கா, நிலனான பஸ்கா. அது முடிந்ததுக்கு பின்பாக கர்த்தர் அந்த 20வது வசனத்துல கொடுக்கிற பாத்திரம் தான் அவருடைய சீஷர்களுக்காக கொடுக்கப்படுகிற பாத்திரம். அவருடைய சீஷர்களும் கூட பானம் பண்ணக்கூடியதான புதிய உடன்படிக்கைன்னு சொல்லி கர்த்தர் அங்க கொடுக்கிற அந்த பாத்திரம் நாம் ஏற்கனவே நிழல்ல படிச்சிருப்போம். கசப்பான கீரைக்கு ஒப்பாக, அதாவது அவரோடு கூட பாடுபடுகிறதற்கு இசைவாக கொடுக்கப்படுகிற பாத்திரம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாக கர்த்தர் கூட அந்த அந்த இடத்துல பாத்திரம் கொடுக்கிறாருன்னா இது ஏன் இப்படி செய்யணும்? அதாவது கிறிஸ்து இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த ஒரு பாத்திரம் ஏன் அடையாளப்படுத்தி கொடுக்கணும்? இந்த பாத்திரத்தை நீங்கள் வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் சொல்றாரு, இது புதிய உடன்படிக்கையா இருக்கும் சொல்றாரு. அப்படின்னா ஏன் அந்த ஒரு அடையாளமா அங்க கொடுக்கிறாரு? அது ஏன் பாத்திரத்தை கொடுக்கணும்? அந்த பாத்திரம் திராட்சரசம் நினைஞ்சு அந்த பாத்திரத்தை கொடுத்து, திராட்சரசத்தை கொடுத்து அதை நீங்க உங்களுக்குள்ள பங்கிட்டுக் கொள்ளுங்கள். ஏன் அப்படி கொடுக்கணும்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பழைய காலங்கள்ல யூதர்கள் கல்யாணம் பண்ணிக்கும் போது எப்படி கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னா, இப்போ மாப்பிள்ள பெண் பார்க்க போறாரு, பெண் பார்க்க போன மாப்பிள்ள அங்க பெண் வீட்டுக்கு போறாரு, பெண் வீட்டார் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப மாப்பிள்ள போயிருக்கிறாரு, மாப்பிள்ள பெண்ணு ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. இப்ப இந்த மாப்பிள்ளை வந்திருக்கிற மாப்பிள்ளை பெண்ணுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்குவாங்கன்னா, இந்த மாப்பிள்ளை வீட்டார் கொண்டு போன திராட்சரசத்தை ஒரு பாத்திரத்துல ஒரு கப்பல ஊத்தி மாப்பிள்ளை வீட்டார் சார்பா பெண்ணு கையில கொடுப்பாங்க. அந்த பெண் இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அந்த கப்பை வாங்கி நல்லா மட 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 மடன்னு குடிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? வந்திருக்கிற மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்குது, ஓகே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அது இல்லாம அந்த கப்பை வாங்கிட்டு அந்த மனப்பெண்ண இப்படி பாக்க இப்படி பாக்க சும்மா ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிச்சிருவாங்க வந்திருக்கிறவரை பெண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது அவங்களுக்குள்ள கல்யாணம் நடந்துகிட்டு ஒரு நடைமுறை. கர்த்தர் கூட அந்த பஸ்கா நாட்கள்ல தன்னுடைய சீஷர்களுக்கு இப்படி ஒரு பாத்திரம் கொடுக்கிறார். அவர் யாரு? இப்ப நீங்க அந்த ஆங்கிலுக்கே மாறிடணும். அவர் பாத்திரம் கொடுக்கிறவர் யாரு? மாப்பிள்ளை நம்ம பேர்ல சொன்னோம்னா, இல்லைன்னா மனவாளன். அவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறேன், என்னை பிடிச்சிருக்கா, ஒரு கப்பு கொடுக்கிறாரு. கொடுத்தப்ப அவங்க கூட என்ன பண்ணாங்க? சீசர்கள்லாம் வாங்கி குடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமும் கூட அப்படித்தான். இப்ப நமக்கும் கூட அந்த வாய்ப்புனா அதான் கொடுக்கிறாரு ஒரு பாத்திரம். அப்ப கொடுக்கிறாருன்னா இப்ப நாம என்ன பண்றோம், என்ன பண்ணலாம்? இது முதல் உங்களுக்கு இது முதல் பஸ்தாவா நான் கேட்கிறேன். கடந்த நாட்கள் பங்கெடுத்தவங்களே இருக்கிறோம், நீங்களும் கூட ஆயத்தமா இருக்கிறீங்க அதுல பங்கெடுக்கும்படியாக. அப்படி ஒரு பாத்திரம் திராட்சரச பாத்திரம் உங்க கையில குடிக்கும் போது அந்த புதிய உடன்படிக்கையில நீங்களும் பங்காளிகள் ஆகும்னா, அப்ப அதை நம்ம என்ன பண்றோம்? வேண்டாம் வெறுப்பா குடிக்கிறோமா, இல்ல யாரோ கட்டாயப்படுத்தி குடிக்க சொன்னாங்களா? என்ன பண்றோம்? நம்ம சந்தோஷமா இந்த மணமகனை எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு நாமும் ஒப்புக்கிறோம். ஏன்னா நம்ம பேரு நமக்கு பேரு மனவார்த்திகள். அப்ப வாங்கி குடிச்சிட்டோம்னா சிஷர்கள் வாங்கி குடிச்சிட்டோம்னா என்ன அர்த்தம் ஆயிட்டோம் தெரியுங்களா? என்னங்க என்னவோ சொன்னீங்க, யாரோ அடிமையாவா? மனைவி ஆயிட்டோம். உண்மைதான் அது. நாம அது அதாவது வந்திருக்கிற மனவாள்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம விரும்பி வாங்கி குடிச்சிட்டோம். சரி, வாங்கி குடிச்சிட்டதுக்கு அப்புறம் இப்ப இந்த பெண்ணுடைய செயல்பாடுகள் எல்லாமே யாருக்கு உகந்ததா இருக்கும்? இல்லைன்னா இருக்கணும், மனவாளனுக்கு உகந்ததா இருக்கணும். இப்ப மணவாளனுக்கு உகந்ததா இருக்குன்னா மணவாளனுக்கு ஒரு இப்ப கல்யாண மாப்பிள ஒரு புது வீடு கட்டுறாரு, அதுல யாருக்கு பங்கு இருக்குது? கட்டிக்க போற மணப்பெண்ணுக்கும் பங்கு இருக்குது. கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்கிற மாப்பிள நிறைய ஒரு பெரிய கம்பெனி தொடங்கி பெரிய பணக்காரர் ஆயிட்டார், அதுல கூட யாருக்கு பங்கு இருக்குது? கல்யாணம் பண்ண போற மாப்பிள வீடு வாசல்ல இழந்து நடுத்தரவுக்கு வந்துட்டாரு, அதுல கூட யாருக்கு பங்கு இருக்குது? சுகமோ துக்கமோ சந்தோஷமோ வருத்தமோ இன்பமோ துன்பமோ, அதனாலதான் கல்யாணத்துல சொல்லுவாங்க, தெரிஞ்சு சொல்றோமோ தெரியாம சொல்றாங்களோ, வாழ்விலும் சாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். மூணே மாசத்துல பெரிய சண்டை வந்து அம்மா வீட்டுக்கு ஐயா வீட்டுக்கு ஓடிக்கலாம் போயிருந்தாங்க. ஆனா கர்த்தர்கிட்ட நம்ம என்ன ஒப்பந்தம் பண்ண தெரியுங்களா? அப்ப சுகமோ துக்கமோ வாழ்வோ சாவோ இப்ப என்ன இருந்தாலும் நான் இனிமேலே நான் என்னுடையவன் இல்ல, நாங்க என்னுடையவர் இல்ல, இப்ப இனிமேலே நாங்க உங்களுடைய அடிச்சுவோட பின்பற்றி வர்றோம். இப்ப எல்லா விஷயமே எங்களுடைய முடிவுகள் இல்ல, இனி நீங்க எடுக்கிறதா முடிவு. நீங்க எடுக்கிற முடிவுப்படி நாங்க செயல்படுறோம், நீங்க சொல்ற வார்த்தையின்படி நாங்க கேட்டு நடக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சதை நாங்க கொடுக்கிறோம், உங்களுக்கு பிடிச்சதை நாங்க சாப்பிடுறோம். நீங்க என்ன சொல்றீங்களோ, நீங்க தலையா கணவர், கணவருன்னு கணவருக்கு ஒரு குடும்பத்துல மனைவி எப்படி கணவனுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறவங்களாக இருப்பாங்களோ அது போல நாங்களும் இனிமேல் நடந்துக்கிறோம். இனிமேல் நாங்க கணவன் மாதிரி முன்னாடி நிக்க மாட்டோம், மாறாக தலையாக நீங்க தான் அந்த கணத்துக்குரியவர். நீங்க முன்னாடி நிக்கிறீங்க, உங்களுக்கு பின்னாடி நாங்க. நீங்க என்ன அடிச்சுவட்டில் நடக்க சொல்றீங்களோ நாங்க அப்படி வர்றோம் அப்படின்னு முழுமையா ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் பாத்திரத்தை வாங்கி பானம் பண்றோம். நம்ம அதுக்குத்தான் ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது மிகப்பெரிய ஒரு அடையாளம். இப்ப இப்படி நாம் ஒருவேளை கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபையில, ஒரு வேலை இல்லை அதுதான் உண்மை, கர்த்தருடைய மிகப்பெரிய தயவுனால நாம் அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள வந்து அந்த பாத்திரத்தில பங்கெடுக்கும்படியாக அவரோடு கூட பாடுபட நாம் தயாராகும்படியாக நாம் இப்ப வந்துட்டோம்னா, அப்ப கிறிஸ்து இயேசுவுக்கு கூட ஒரு தலையாகி கிறிஸ்து இயேசு வச்சுட்டு இருக்கிறார் மாதிரி, அப்ப அந்த மாதிரியில அவருக்கு கூட ஆரம்ப காலகட்டங்களில் முதலாம் முறையில எப்படிப்பட்டதாக தான் இருந்துச்சுன்னா, அந்த அவருக்கு முழுக்க அப்போ காலகட்டங்களில் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு, சந்தோஷமான காரியம் நடந்துச்சா, அவர் சந்தோஷப்பட்டு சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்துச்சா? இல்லையே. அதாவது பறவைகளுக்கு கூடு உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு மனுஷகுமாரனுக்கோ, அப்படி இருந்துச்சு அவருடைய நிலைமை. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அந்த முதலாம் வருகையில் அவர் வச்சுட்டு போயிருக்கிறார் ஒரு மாதிரி. மாதிரிங்கும் போது முழுக்க முழுக்க அவருக்கு பாடுகள் நிறைந்ததாகத்தான் இருந்துச்சு. இப்ப நாமும் கூட அவரோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம், தேவனோட ஒப்பந்தம் பண்ணோம், அதாவது கிறிஸ்து இயேசுவின் அடிச்சு விட்டு பின்பற்றி நடக்கிறோம்னு சொல்லிட்டு. அதுல நமக்கும் கூட என்னதான் உண்டு, பாடுகள் தான். ஆனா நம்முடைய பாடுகளுக்கு அவருடைய பாடுகளுக்கு ஒப்பிட முடியாது. என கொலசையர் 1:24 படிக்கிறோம், அப்ப சொல்ற பவுல் தெளிவா சொல்லியிருப்பார், நான் வசனம் சொல்லிடுறேன், அதாவது பாடு கிறிஸ்து இயேசுடைய பாடுகளில் குறைவானதை நான் என்னுடைய மாம்சத்தை நிறைவேற்றேன். நம்ம கூட ஒப்பிடவே முடியாது. ஏன்னா கிறிஸ்து இயேசுனுடைய பாடுகள் நாம் சொல்றோம், அது பாடுகள் இல்ல. கிறிஸ்து இயேசுக்கு அவங்க செஞ்சது பாடுகள் இல்ல. இப்ப படிங்க அந்த வசனம், எபிரேயர் 12:3
ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் சாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த
பாத்தீங்களா, அவருக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்களா, அது என்னத்த சகிச்சார் அவரு? பாடுகளா வசனம் படிச்சோம், விபரீதங்கள், விபரீதங்கள், பாடுகள் இல்ல. பாடுகளை காட்டிலும் உச்சக்கட்டமானது, அதுக்கு நாம் சொல்லவே முடியாது. அந்த பாடுகள்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நம்ம அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லலாம், ஆனா அந்த அடியை கிறிஸ்துக்கு அடிச்ச அடியை குறிச்சு நம்ம சொல்லும்போது அவரை அடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. அது விபரீதம், நம்ம சொல்ல தெரியுங்களா, இப்படி விபரீதம் ஆயிடுச்சுன்னு அப்படின்னா நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவருக்கு நடந்துச்சு பாடுகள், அவருக்கு வந்துச்சு அந்த காரியங்கள். நமக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது நாம் அவருடைய பாடுகள்ல கொஞ்சம் கொஞ்சம் பங்கடைறோம், அது கூட அவருடைய மிகுந்த தயவுனால. இப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ தேவனுடைய மிகுந்த கிருபையினால நம் ஆண்டவர் நமக்காக எடுத்துக்கிட்ட பிரயாசங்களின் ஜீவனையை தந்ததன் நிமித்தம் நாமும் கூட இப்ப அந்த ஒரு பாத்திரத்துல பங்கடையும்படியா நம்மை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறோம்னா, அப்ப நமக்கு கூட என்னதான் ஒன்றுனா, அதாவது Luke 22:31 நாம் படிச்சோம், படிச்ச வசனம் தான். அப்போ இந்த போராட்டங்களை குறித்து சொல்லும்போது அப்போஸ்தலர் பேதுருகிட்ட கிறிஸ்து சொல்ற விஷயம் எப்படி சொல்றாருனா, சீமோனே கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணிருக்கிறார், அனுமதி வாங்கியிருக்கிறார். தேவனவருக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, அனுமதியை கொடுத்திருக்கிறார். அப்ப உங்களுக்கு என்ன உண்டு, நான் வந்தேன் புடைச்சிருவேன் அப்படின்னு ஒருத்தர் வாங்கிட்டு வந்திருக்கிறான் உத்தரவு. அப்ப நமக்கு என்ன உண்டு, அவன் வந்து என்னதான் பண்ணுவான் நம்ம, அதுவும் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல, குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல புடைக்குவான். புடைக்கிறது என்ன அடைய அடையப்படுத்தும், சரி புடைக்கிறது நம்ம நேரடியா சொல்லுங்க, நேரடியா புடைக்கிறதுனா எப்படி இருக்கும், இல்ல நேரடியா புடைக்கிறது புடைச்சது பார்த்தது இல்லையா, இல்ல வீட்டுல புடைச்சது இல்லையா சிஸ்டர்ஸ், அது பிரிக்கிறது சரி, ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, சுலவு இல்லைனா முறம் வச்சுக்கோங்க. இதுல தானியம் இருக்குது, புடைக்கிறோம். புடைக்கிற என்ன பண்ணோம்னா, இப்ப இப்படி இந்த தானியத்தை என்ன பண்றோம், தூக்கி விடுறோம். மேல போயிருக்கிற தானியம் போயிட்டு அது கீழே வருது. கீழே வரும்போதே அது வந்து ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது, கொஞ்சம் ஆரம்பம் எடுக்க முடியாது. அடுத்த ரெடியா கிரிக்கெட் பேட் மாதிரி ரெடியா இருக்கு அந்த சுலவு இல்லைனா முறம். அந்த அந்த மணி அது வந்து வந்து வரங்களாட்டியும் இன்னும் கொஞ்சம் வேகமா விழுவோம். அடி தமிழ் இன்னொரு அடி அடிச்சா இன்னும் கொஞ்சம் வேகமா போகும். அப்படி வந்து அது ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. இறங்கும் போது இன்னொரு அடி அழுத்தமா தான் விழுவோம். ஐயோடு கத்திட்டு மேல போயிட்டு திருப்பி வந்து அதை கூட இன்னொரு அடி அழுகம் தான் விழுவோம். அடி குறைச்சல் இல்ல, அடி கூடிட்டே போகும். புடைக்கிறதுனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு மத்தியிலையும் கூட அப்படித்தான் அதுதான் புடைக்கிறது. அப்பா ஒரு பிரச்சனை வந்து தப்பிச்சுச்சு, ஆண்டு ஒரே நன்றின்னு சொன்னோம்னா பக்கத்துல இன்னொரு அடி ஏதோ பெருசா ஓங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரெடியா இருக்கணும் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரியில நாம் அதுக்கு தான் வந்திருக்கிறோம். தேவன் கூட அதைத்தான் நமக்கு அனுமதிச்சிருக்கிறார். சாத்தான் புடைக்கிறதுக்கு தான் அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த மணியுடைய நிலைமையை நீங்க கவனிச்சு பாருங்க. புடைக்கிறதுனால புடைக்கிறதுல ரெண்டு விதம் இருக்குது, ஒன்னு தேவன் புடைக்கிறார், இன்னொன்னு சாத்தானும் புடைக்கிறார். தேவன் புடைக்கிறார், அவர் புடைக்கிறாரு. எதுக்காக புடைக்கிறார்னா, இந்த கோதுமை மணியில ஒட்டி இருக்குது தூசிகள் நிறைய ஒட்டி இருக்குது, பதர் கூட கலந்திருக்குது. இந்த கோதுமை மணி அறுத்து வந்தாச்சு, ஆனா இது களஞ்சியத்துக்கு போகணும். களஞ்சியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை புடைக்கணும். இதை புடைக்கணும்னா இதுல இருக்க தூசி குப்பையோட கொண்டு போய் போட்டாலும் நல்லா இருக்காது. அப்ப இது இன்னும் கொஞ்சம் ஷைனிங் ஆகணும், பாலிஷ் ஆகணும். பாலிஷ் ஆகணும்னா இது என்ன பண்ணணும், இந்த தூசிலாம் இதை விட்டு போகணும். அப்படிங்கும் போது இது புடைக்கிற விதம் உண்மையான ஒரு விவசாயி புடைக்கிற விதம் மாதிரி அப்படின்னு பக்குவமா பக்குவமா மணிக்கும் அடி விழுவாம அந்த இதுவும் போகாம புடைக்கணும். அப்படித்தான் தேவன் படைக்கிறார். அதனாலதான் தேவன் குறிச்சு சொல்லும் போது குறுந்தியர் ஒன்னு குறுந்தியர் வசனம் நான் படிக்கிறேன், இல்ல நான் சொல்லுறேன். நம்ம அந்த வசனத்துல சோதனையோடு கூட தப்பிக்கொள்ள ஒரு வழியையும் அவர் ஏற்படுத்துவார். படிச்சுக்கிறோமா வசனம், ஞாபகம் இருக்குங்களா? சோதனைகள் இருக்கும், தேவன் படைக்கிற விதம் அப்படி சோதனைகள் வரும், ஆனா அதுல தப்பிக்கொள்றதுக்கு ஒரு வழியும் இருக்கும். இதுதான் தேவன் படைக்கிறது. மணி சைனிங் ஆகணும், இல்லைன்னா நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசம் ஸ்திரப்படணும். இது தேவன் படைக்கிற விதம். சாத்தான் ஒரு அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கா தெரியுங்களா? அவன் புடைக்கிறான். அவன் எப்படி தெரியுமா புடைக்கிறான்? போயிட்டியா, இப்ப தானே தப்பிச்சு போயிட்டா, இன்னும் நீ வருவீல வா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த அடியிலையாவது அந்த மணி அடிச்சு நொறுங்கணும். அதுக்கும் தப்பிச்சுட்டு அடிய வாங்கிட்டு போயிடுச்சுனா திருப்பி நீ வந்ததாகணும், வா இன்னும் கொஞ்சம் வேகமாட்டிக்கிறேன், வா எப்படியாவது நொறுங்கிடணும், நொறுங்கிடணும், உடையணும். அதாவது நாம் விசுவாசத்தை விட்டு விலகி ஓடி போகணும். நம்முடைய மகாபரிசுத்தமான விசுவாசத்தை விட்டு, நாம் பண்ணியிருக்கிற பொருத்தனையை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் ஓடி போகணும். முடியாக அவனுடைய புடைத்தல் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, இந்த புடைத்தலான காலகட்டங்கள்ல இது வந்து ஒரு நெருக்கடி புடைக்கிறதுக்கு நாம் அடையாளப்படுத்தணும்னா, ஒரு நெருக்கடி இல்லைன்னா ஒரு உபத்திரவம் இல்லைன்னா சோதனை இல்லைன்னா பரீட்சை சொல்லலாம். ஆனா இது நமக்கு ஆபத்தானதா இல்ல தீமை போன்றதா சந்தோஷமானதா? இந்த புடைக்கிற விஷயம் இப்ப பரிசுத்தவான்களுக்கு மத்தியில் நடக்கும்போது அது சாத்தான் புடைக்கிற விதம் கூட இருக்குது. அப்படி நடக்கும்போது அது நமக்கு உபத்திரவம் தீமை போன்றது இருக்குதா இல்ல சந்தோஷமானதா இருக்குதா? நமக்கு எப்படிப்பட்டதாகத்தான் இருக்குது, தீமை போன்றதானே நம்ம உணர்றோம். அப்பதானே இருக்குது நம்மளுடைய செயல்பாடு, எப்படி நம்ம உணர்றோம்? ஆபத்து போல ஜோ இப்படி நடந்துருச்சு உணர்றமா இல்லைங்களா? ஏதோ கஷ்டம் வந்துட்ட மாதிரி உணர்றமா இல்லைங்களா? அப்படி புரிய இருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த மாதிரி நெருக்கடியான நேரத்துல இதுவும் இந்த புடைத்தல் போன்ற நெருக்கடியாகவோ இல்ல உபத்திரவமாகவோ இன்னும் கொஞ்சம் அதிகமா போய் தீமை விளைவிக்கும்படியாகவோ வருகிற இந்த போராட்ட காலங்களில் நீங்க என்ன செய்யாதீங்கன்னா, உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிற தீமைகளுக்கு நீங்க எடுத்து நின்று சண்டை போடாதீங்க, எடுத்து நிக்காதீங்க. இப்போ இது அனுமதிக்கப்படுகிற உபத்திரவம் இல்லைன்னா நெருக்கடி, இந்த உபத்திரவ காலகட்ட நெருக்கடி காலகட்டங்களில் தீமை போன்றிருக்கிற இந்த சூழ்நிலையில, உங்களை சுத்தி இருக்கு நெருக்கடியான இந்த சூழ்நிலையில நீங்க என்ன செய்யாதீங்கன்னா, எதிர்த்து போராடாதீங்க, எதிர்க்காதீங்க, எதிர்த்து நிற்காதீங்க. ஏன்னா உங்களுக்குள் பற்றி எரிகிற அக்னி மீறி, ஏன் நான் பாதி பாதி சொல்றேன்னா, நீங்களும் கொஞ்சம் பாதி சொல்லி என்னைக்கு தூக்கம் வராம காப்பாத்துவீங்க. உங்களுக்குள் பற்றி எரிகிற அக்னி ஏதோ புதுமை என்று திகையாதீர்கள் அப்படின்னு நமக்குள்ள வர்ற அந்த நெருக்கடியான காலகட்டங்கள்ல இல்லைன்னா இந்த உபத்திரவமான பரிச்சயமான காலகட்டங்கள்ல வர்ற போராட்டங்கள் எப்படி இருக்குமா? புதுமையானதான் இருக்கும். இப்படிலாம் நடக்குமா? இப்படி கூட வருமா? இப்படி கூட பேசுவாங்களா? அப்படி இருக்கும். இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல, அப்படித்தான் இருக்கும். அப்படின்னு நீங்க திகையாதீங்க, அப்படித்தான் வரும். நினைச்சு கூட பார்க்க முடியாது, நீங்க கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது, இல்லைன்னா வரும் எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி வரும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்க எதிராளியான பிசாசானவன் எவ்வளவு விழுங்கலாமோ என்று எப்படி எப்படி பாத்தீங்களா, அதுதான் மிக முக்கியம். கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் அப்படித்தான் இருக்கிறான். ஆனா பரிசுத்தவான்களுக்கு மத்தியில வரும்போது அவன் எப்படி தெரியுமா வருவா? யாரும் குருவும் கத்திட்டுலாம் வரமாட்டான். அப்பதான் நமக்கு கண்டுபிடிச்சிருமே சிங்கம் வருதுன்னு. அவன் வரும்போது ஊம சிங்கம் மாதிரி வருவான். நமக்குள்ள வர்றதே தெரியாது, நமக்குள்ள வேலை பார்க்கறதே தெரியாது. எப்போ தெரியுதுன்னா, நமக்குள்ள ஒரு பூகம்பம் வெடிச்சு, சபைக்குள்ள வெடிச்சு, குடும்பத்துல வெடிச்சு, ரோட்டுக்கு வந்து நிற்கும் போது, ஆகா இது பாசோவர் டைம்ல நம்ம கொஞ்சம் சுதாரிக்காம விட்டுட்டு, அப்பதான் தெரியும். இந்த சிங்கம் வந்து வேலை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த சிங்கம் எதிராளியான சிங்கம் பரிசுத்தவான்களுக்கு மத்தியில் வரும்போது சத்தம் இல்லாம வருவான். அப்படி சத்தம் இல்லாம வர்றதுனால திடீர்னு வருகிற அந்த ஒரு நெருக்கடிகள் இல்லைன்னா பரீட்சைகள் நமக்கு முன்னாடி எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, ஏதோ நடக்காதது நடந்திருக்கும். அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். கற்பனை பண்ண முடியாத அளவா கூட இருக்கும். அப்படி இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அந்த நேர காலகட்டங்கள்ல அந்த மாதிரி ஒரு விசேஷித்த இல்லைன்னா ஒரு உபத்திரவமான இல்லைன்னா புதுமை போன்றதாக இருக்கிற திகைக்கிற அளவுக்கு தான் இருக்கிற அந்த நெருக்கடியான நேரங்கள்ல நீங்க என்ன செய்யாதீங்கன்னா, அந்த தீமைக்கு இல்லைன்னா அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்க அந்த நெருக்கடிக்கு விரோதமாக நீங்க போரிடாதீங்க, எதிர்த்து நிற்காதீங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் இங்க கற்றுக் கொடுக்கிறாருன்னா, வசனம் படிங்க ஆமோஸ் 5:13. இது அருமையான ஒரு தீர்க்க தரிசன வசனம். ஒருவேளை நாம் எங்கேயாவது குறிக்கவோ எழுதவோ மனசு இருந்துச்சுன்னா, தைரியமாக இதை நான் முன்னாடி கண்ணில படும்படியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆமோஸ் 5:13.
ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமா இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம்.
பாத்தீங்களா, தீமையான காலம், நெருக்கடியான காலம். அந்த காலகட்டங்களில் புத்திமான் எப்படி இருப்பானா? மௌனமா இருப்பான். இங்கிலீஷ்ல சைலன்ஸ் அப்படின்னா மௌனம்னா பேசாம இல்ல, பேசாதது ஒண்ணு, செயல்கள் செய்யாமையும் வரும். பேசுதல் மற்றும் செயல்கள் ரெண்டுமே செய்யாம இருக்கணும். புத்திமான், புத்திமான்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். புத்தி உள்ள கன்னிகைகள், சபை வகுப்பினர் இல்லைன்னா பரிசுத்தவான்கள் இந்த நெருக்கடியான காலம் இல்லைன்னா ஆபத்து காலம் படிக்கணும் தெரியுங்களா, இல்லைன்னா தீமையான காலம் படிக்கணும் தெரியுங்களா? அது ஆபத்து காலம் எதுக்குன்னா, நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு அது ஆபத்து காலம், இல்லைன்னா நம்முடைய பரிசுத்த ஜீவியத்துக்கு அது ஆபத்து காலம், சகோதர ஐக்கியத்துக்கு அது ஆபத்து காலம். அந்த காலகட்டங்கள் அப்படி புதுமையான பரீட்சை போனதாக அந்த நேரம் வரும்போது, அதாவது அந்த நெருக்கடி வரும்போது நீங்க என்ன செய்யாதீங்கன்னா, புத்திமானா நீங்க நடந்துக்கணும். புத்திமானா நீங்க நடந்துக்கணுங்கன்னா, புத்திமான் அந்த ஆபத்தினால என்ன பண்ணுவானா, மௌனமா இருப்பான். எதிர்த்து இவனுக்கு பேசுறதுக்கு 1000 நியாயம் இருந்துட்டாலும், ஏன் எப்படி சரிங்க என்ன செஞ்சீங்க எப்படி இது நியாய நீதி, வாக்குவாதமும் பண்ண மாட்டான். இன்னொன்னு, அவைகளுக்கு எதிராக மறைமுக செயல்களும் செய்ய மாட்டான். ஆனா இதற்கு பதிலாக நீதிமொழிகள் 27:12 படிங்கள. நீதிமொழிகள் 27:12.
விவேகி ஆபத்தை கண்டு
மறைந்து கொள்கிறான். ஏன்னா அந்த விவேகி, அந்த விவேகிக்கு வருகிற ஆபத்தை பத்தி தெரியும், அந்த ஆபத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை தெரியும், அதிலிருந்து மீட்டுக் கொள்வதற்கான சகல விதமான வழிமுறைகளும் தெரியும். ஆனா அவன் என்ன பண்ணிக்கிறான், மறைந்து கொள்கிறான். ஆனா இன்னொரு குரூப் படிங்க, பேதைகளோ அதாவது விவேகத்தன்மை இல்லாதவர்களோ
நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள்.
எப்படி இது வரலாம்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் நான் சந்திப்பேன் சொல்லிட்டு நேர போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு முன்பாக அனுமதிக்கப்படுகிற இந்த பரீட்சையின் காலகட்டமாகிய இந்த நாட்கள்ல நமக்கு முன்பாக வருகிற புதுமையான போன்றதா இருக்கிற அந்த சூழ்நிலைகள்ல நாம் அமைதியா இருக்கணும், இல்லைன்னா மௌனமாக இருக்கணும், இல்லைன்னா தீமையை எதிர்த்து ஓரிடாதவர்களாக நாம் இருக்கணும், எதிர்க்காதவர்களாக இருக்கணும். இதுதான் சப்ஜெக்டோடைய மைய கருத்து. ஏன்னா இதை வந்து பின்னாடிதான் சொல்லணும், ஆனா முன்னாடியே சொல்லிடலாம். ஆனா இப்ப நம்ம வந்துடலாம். இப்ப நம்முடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே நம்ம யாரைத்தான் நோக்கி பார்க்கணும்னா, நமக்கு முன் மாதிரி கர்த்தராகியே இயேசு கிறிஸ்துவத்தான். அவருக்கு ஆபத்து காலம் இருந்துச்சா இல்லைங்களா, நெருக்கடி இருந்துச்சா இல்லைங்களா, உபத்திரவம் இருந்துச்சா இல்லைங்களா, தீமை இருந்துச்சா இல்லைங்களா, அப்ப அவர் என்ன செஞ்சார், புத்திமான ஆபத்தை கண்டு என்ன பண்ணிக்குவாரா, மௌனமா இருப்பான். அப்படி அவர் மௌனமா இருந்தாரா, விவேக ஆபத்தை கண்டு விலகிக் கொள்வான் இல்லைன்னா மறைந்து கொள்வான். அப்படி அவர் மறந்துகிட்டாரா, கர்த்தருடைய செயல்பாடுகள் மறையல இல்ல, விலகல இல்ல. படிக்கலாம் வசனம், இப்போ நாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் அதுக்கு முன்பாக ஒரு கேள்வி,
நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தனக்கு முன்பாக வந்த ஆபத்தை கண்டு விலகினாரா மறைஞ்சாரா இல்ல மௌனமா நின்னாரா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ பரிசேயருக்கு தெரியுமா? இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியாது போல இருக்குது. நான் கேட்கறது பரிசேயர்களுக்கு, பரிசேயர்களுக்கு இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு தெரியுமா தெரியாதுங்களா? அதாவது மாம்ச வந்திருக்கிறவரு இவர் தன்னை கிறிஸ்துன்னு சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? நல்லா தெரியும். வேதபாடுகளுக்கு, அப்புறம் பொதுஜனங்களுக்கு, அப்புறம் இன்னும் படகில் இருக்கிற சேனாதிபதிகள் காவல்காரர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பிரதான ஆசாரியர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரி, எல்லாத்துக்குமே தெரியும் போது ஏன் போய் ஒருத்தர் காட்டி கொடுக்கணும்? காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால காட்டி கொடுக்கணுமா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சவரை இவர் தான் ஏசு கிறிஸ்துன் அது முத்தம் கொடுத்து ஏன் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சகோதர சகோதரிகளே, அதுக்கு காரணங்கள் என்ன தெரியுங்களா? நிறைய பதில் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு நல்லா பைபிள் படிக்கிறீங்க. அதனால சந்தோஷமான சந்தோஷமான வளர்ச்சி கேடுதான் விஷயம் தான். உங்களுடைய பதிலுக்கு நன்றி. வர நாட்கள் நிச்சயம் இது சந்தோஷமானது, நான் ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றோம். தேவன் கொடுத்திருக்கிற இந்த சந்தோஷம் உணர்வு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். ஆனா அம்மன சகோதர சகோதரியில இன்னும் ஒரு சில காரணங்கள் கூட இருக்கு. ஏன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கிற சூழ்நிலை கொடுதுன்னா, முதல் முதல் அவர் எடுத்த ஞானமான முடிவுகள் எதுக்காக தெரியுமா? அவருக்கு முன்பாக வந்த ஆபத்து இல்லைன்னா தீமைகளில் இருந்து விலகி நிற்கும்படியா? அப்படின்னா அவர் தீமையை கண்டு ஆபத்தை கண்டு பயந்தாரா? இல்ல, ஏற்ற காலம் ஒண்ணு இருக்குது, குறிப்பிட்ட காலம் ஒண்ணு இருக்குது, அன்னைக்கு நானே வருவேன். ஆனா அதுக்கு முன்பாக வர்றதுனா என்னது? நெருக்கடி தானே, ஆபத்து தானே. காலம் வர்றதுக்கு முன்பாகவே அவருக்கு அவருடைய உயிரவே பிடிச்சு அவரை கொலை செய்யறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாங்களே. அப்ப அதெல்லாம் என்னது? கிறிஸ்து இயேசுக்கு நடந்தது அதெல்லாம் என்னது? ஆபத்துகளே உச்சக்கட்ட ஆபத்து, உயிர் போறது தானங்க. அப்ப கிறிஸ்து இயேசுக்கு அந்த மாதிரி ஆபத்துகள் வந்துச்சா இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது அவரே தன்னை ஒப்பு கொடுத்தாரு. ஆனா அதுக்கு முன்பாகவே இது போன்ற ஆபத்துகள் வந்துச்சா இல்லைங்களா? அவரை பிடிச்சிட்டு போய் கொலை செய்ய வகத்தேடுனாங்க, கல் எரிஞ்சு கொல்ல போனாங்க, அப்படின்னு நடந்தா இல்லைங்களா? அது ஆபத்து. அப்ப கிறிஸ்து என்ன செஞ்சார்? ஐயா பாத்தீங்களா, அவர் அப்படி எடுத்த ஞானமான முடிவுகள் தான் இவங்களை இவரை வந்து ஒருத்தர் காட்டி இல்லைன்னா பிடிச்சு கொடுத்தா தான் சரியா இருக்கும்னு அவங்களுக்கு என்பதற்கு அவங்களுக்கு அந்த சிந்தனை வரத்துக்கு காரணமாயிருச்சு. முதன் முதலாக கிறிஸ்து இயேசு காட்டி கொடுக்கப்பட வேண்டியதனுடைய அவசியம் என்னன்னா, அவரை குறிச்சு எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். சங்கீதம் 41 சங்கீதம் 9 வசனம்.
என் தான சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் புதிகாலை தூக்கினான்.
பாத்தீங்களா, கூட இருந்தவரை ஒருத்தர் என்ன பண்ணணும்? காட்டி கொடுக்கணும். அது யூதாஸ் தான் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. அதுக்கேற்றபடி தங்களுடைய மனநிலையை வளர்த்துக்கிறவங்க யாரோ, புரியுதுங்களா? அப்ப இங்க பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். இன்னொன்னு நீங்க சொன்ன காரணம் தான், கிறிஸ்து இயேசு ஏன் ஒருத்தர் காட்டி கொடுக்கணும்னா, அவர் பிடிச்ச நேரம் எந்த நேரம்னா இரவு நேரம், பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் கெச்சமலை தோட்டத்துக்குள்ள போறாங்க. அப்ப போய் பிடிக்கும் போது அவர் எப்படி இருக்கிறாருன்னா, சீசர்களுக்கும் இவருக்கும் வித்தியாசம்லாம் தெரியாது. இரவு நேரத்துல தாடி ஒரு மாதிரிதான் இருக்குது, முடியும் அப்படித்தான் இருக்குது, அங்கி போட்டிருக்கிறது எல்லாம் அப்படித்தான் இருக்குது, அந்த ஹேர் ஸ்டைல் மற்றும் அவர் போட்டிருக்க உடை அமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, தூரத்துல இருந்து பார்த்தோம்னா சரி அடையாளம் தெரியாது. அப்ப இரவுல பிடிக்கணும்னா இவரு தான் அப்படின்னு காட்டி சரியா அடையாளம் தெரியணும்னா, அப்ப ஒருத்தர் காட்டி கொடுத்தா இவருன்னு அடையாளம் காட்டினா தான் பிடிக்க முடியும். இன்னொரு காரணம், இன்னும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்துவ பிடிக்கும் போகும்போது அவர் அநேக தடவை என்ன பண்ணிடுவாரு? மறைஞ்சு போயிடுவார். அவர்கள் நடுவே இருந்து வசனங்கள் நிறைய இருக்கு, நம்ம இதெல்லாம் படிச்ச வசனங்கள் தான், வசனங்கள் நிறைய இருக்கிறதுனால நம்ம சொல்லிட்டு போறோம். கிறிஸ்து இயேசுவை பிடிக்க போகும்போது பிடிச்சிட்டு போவாங்க, ஆனா அவருக்கு மத்தியில இருந்து அவரு மறைஞ்சு போயிடுவார். இவங்களுடைய பிளான் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ கால அதாவது எப்படியாவது சீக்கிரம் பிடிச்சு விட கொலை செஞ்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தேடிக்கிட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து குறிப்பிட்ட காலம் வர்ற வரைக்கும் உங்க கையில மாட்ட மாட்டேன், எனக்கு இருக்கிற இந்த ஆபத்துல இருந்து நான் என்ன பண்ணிடுவேன்னா விலகி நிற்பேன்னு சொல்லிட்டு அவர் விலகி நின்றுட்டு இருக்கிறார். அப்ப இந்த இதே போல ஒரு சில சமயங்கள் பிடிச்சு இழுத்துட்டு போகும்போது அவரை அவங்களை விட்டு விலகி போயிடுறார். அப்ப இதெல்லாம் மனசுல வச்சிருக்கிற அந்த கொலை சதி திட்டம் போட்டவங்களுக்கு என்னதான் தோணும்னா, இவரு பிடிச்சிட்டு போனா திடீர்னு மறைஞ்சு போயிடுறாரு, அந்த உருவ அமைப்புலாம் தெரியல. அப்ப இதுக்கெல்லாம் வேணும்னா அவரை ஒருத்தர் பிடிச்சு கொடுக்கணும் இல்லைன்னா காட்டி கொடுக்கணும். அதை காட்டிலும் இன்னும் ஒரு ரெண்டு வசனங்கள் நான் படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் 11:53-54 நீங்க படிங்க.
அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்தரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்பிராயீம் என்னப்பட்ட ஊருக்கு போய்
இவரை கொலை செய்யறதுக்கு வகை தேடி பிடிக்கணும் பிளான் பண்ணிட்டாங்க. கிறிஸ்துக்கு இது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாராம்?
அவ்விடம் விட்டு வனாந்தரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்பிராயீம் என்னப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீடனுடனே கூட தங்கியிருந்தார்.
பாத்தீங்களா, அந்த இடத்துல ஆபத்து இருக்குது, இல்லைன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக அங்க வந்து தீமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கிறிஸ்து என்ன பண்ணாரு? வேணா நான் முதலாவது உங்க மத்தியில இருந்து மறந்து போனேன், அதே போல நான் இன்னும் எத்தனை தடவைகளாவது மறந்து போறேன், வேணா வந்து என்னை வந்து தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டு கூப்பிட்டாரா, இல்ல அவங்க முன்னாடி போய் நின்னாரா? இவருக்கு அந்த வல்லமை இருந்துச்சா இல்லைங்களா? இருந்துச்சு. ஆனா இவர் என்ன பண்ணாரு? புத்திமான், ஆபத்து நாட்கள்ல என்ன பண்ணுவாரா? மறைந்து கொள்வாரா, இல்லைன்னா மௌனமா இருப்பான்னு சொல்ற அந்த வார்த்தைகளின்படி கிறிஸ்து இயேசு அந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாரு. இன்னொரு வசனம் படிங்க, யோவான் 7:34-35 படிச்சீங்கன்னா, கிறிஸ்து இயேசு அவங்க பிடிச்சே தீரணும்னு ஒரு ஆள் வேணும்னு அவங்க ஏன் இந்த மாதிரி பிளான் பண்ணாங்கன்னா, அது ஒரு மிக முக்கியமான காரணம்.
நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள், நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார்.
பாருங்க என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்னை தேடுவீர்கள், நீங்க என்னை தேடுவீங்க, ஆனாலும்
மாட்டீர்கள்,
ஆனாலும் என்னை பார்க்க முடியாது. அப்புறம்
நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது,
அதனால போய் ஒளிஞ்சிருவேன். அவருடைய வார்த்தை எப்படி பாருங்க, நான் இருக்கும் இடத்துக்கு நீங்க வரதும் கூடாது அப்படின்னா, இது எந்த சூழ்நிலை தெரியுங்களா? இவரை ஒற்றுவேலை பார்க்கணுங்கிறதுக்காக ரெண்டு போர் சேவர்கள் வேற போயிருக்கிறாங்க, அவங்களும் போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து இந்த வார்த்தையில் பேசுறார். இப்ப கிறிஸ்துவ பிடிக்கிறதுக்கு இவங்க எல்லா பிளானும் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கும்போது, ஏற்ற காலம் வர்றதுக்கு முன்பாக அவங்க கையில சிக்காம கிறிஸ்து என்ன பண்ணார்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகிக்கும் போது, இதை போர் சேவர்கள் வேற கேட்டுட்டு இருந்தாங்களா? ரெண்டு பேர் போய் வேறு கேட்டாங்க. கேட்டுட்டு பதில் என்ன சொன்னாங்கன்னாக்கா, அவங்களை அனுப்பின பிரதான ஆசிரியர்கிட்ட அவர் பேசுற மாதிரி நாங்க ஒரு காலத்திலேயே நாங்க கேட்கவே இல்லை, அப்படி இருக்குது அவருடைய பேச்சுன்னு சொல்லிட்டு பிடிக்க போனவங்க நல்லா ஆனு கேட்டுட்டு கதை கேட்டு வந்த மாதிரி போதனை கேட்டு வந்த. அப்ப அந்த போதனையில அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மயங்கல இருதயத்தை தொற்று வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அவர் எப்படி வார்த்தைகள் பேசினார்னா, கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினார்னு நாம் வசப்படுத்திருக்கோம் தெரியுங்களா. போர் வீரர்கள் நின்று உட்காரு, அங்க போ, வெட்டு, அப்படித்தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சாந்தமான வார்த்தைய பேசி எங்கனையுமே கேட்டதில்லை. அதனாலதான் அவரு கைது பண்ணவோ இல்ல அவரை பிடிக்கும்படியாக போனவங்கள கூட ரொம்ப அமைதியா அவருடைய பேச்சுல அவருடைய வார்த்தைகள் கேட்டுட்டு, கிருபையுள்ள வார்த்தைகள் கேட்டு சாந்தத்தோட நின்னாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த இடத்துல கிறிஸ்து பேசுறது, நான் எங்கே போவேன், நான் போற இடத்துல நீங்க வர முடியாது, என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லும் போது, இதையெல்லாம் கேட்டு அவங்களுக்கு எப்படிப்பட்டதாக தான் தோணுதுன்னா, அப்ப இவர் எங்கேயோ போய் ஒட்டிடுவாரு, இவரை பிடிக்க முடியாது, இவர் வரவே முடியாதுன்னு சொல்றாரு. அதனால என்ன பண்ணணும்னா, இவரை பிடிச்சே தீரணும்னா கூட ஒரு ஆள் இருந்து காட்டி கொடுத்து சரியா வேலையை முடிக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணதுக்கு காரணம் இது கூடவா இருக்குது. ஆக ஏன் இதெல்லாம் இந்த வசனங்களை நான் பாக்குறோம்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசு தன்னை ஈடுபடியாக கொடுக்கணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் நான் மறிப்பேனே அவரே சொல்லியிருக்கிறார், அவருக்கு மரணத்தை குறிச்சு பயமும் இல்லை. ஆனா அதுக்கு தேவன் நிர்ணயித்திருக்கிற ஒரு காலம் உண்டு, ஒரு காலகட்டம் உண்டு. அந்த காலகட்டத்தில் தான் தெய்வீக திட்டம் நிறைவேறும்படியாக நான் நடந்து கொள்ளணும். ஆனா அதுக்கு முன்பாக வருகிற இந்த ஆபத்துல இருந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா, அவருக்கு ஒருவேளை எதிர்த்து போரிடவோ இல்ல அவர் என்ன வேணாலும் பேசலாம் சொல்லலாம் வைக்கலாம், அவ்வளவு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக அமைதியாக மௌனமாக அந்த இடத்துல இருந்து இல்லைன்னா அந்த சம்பவத்திலிருந்து விலகித்தான் நின்றாரே தவிர, போய் வாக்குவாதம் பண்ணவோ இல்ல, தன்னுடைய வல்லமையை பிரயோகிக்கவே இல்லை. அவருக்கு அந்த காலகட்டம் தீமையான காலகட்டம் இல்லைன்னா ஆபத்தான காலகட்டம். ஏன்னா தெய்வீக திட்டம் நிறைவேறுவதற்கு முன்பாக அவரை இந்த மாதிரி கைது பண்ணணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் எப்படி நடந்துகிட்டாருன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தனக்கு முன்பாக நடந்த அந்த தீமையின் அனுமதி காலகட்டங்கள்ல கிறிஸ்து இயேசு தன்னை அந்த ஆபத்துல இருந்து ஏற்ற தருணம் வர்ற வரைக்கும் அந்த ஆபத்திலிருந்து தன்னை விலக்கி தீமையோடு எடுத்து போரிடாம விலக்கி நின்று பாதுகாத்துக்கிட்டார். அப்படி அவர் தன்னை பாதுகாக்கிறார்னா தெய்வீக திட்டம் நிறைவேறுவதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார். சரி, இது 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 ஒரு பகுதி. இப்ப இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது இப்ப அவருடைய அடிச்சுவத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு கூட இன்னைக்கு நாம இருக்கிறோம், நாமும் கூட இருக்கோம். அது கடைசி கால பாதாங்கங்களாக நாம கூட இருக்கிறோம். இப்ப நமக்கு முன்பாக கூட ஏற்ற காலம் ஒண்ணு இருக்குதா இல்லைங்களா? எது ஏற்ற காலம்? ஏற்ற காலம் எது? என்னைக்கு நாம இங்க இல்லையோ அதுதான் நமக்கு ஏற்ற காலம். அப்ப நம்ம இங்கே இருந்துகிட்டு இருக்கிறோம்னா என்ன கண்ண காலம்? அது போதான காலம். அது நம்ம ரெடி ஆகல, ரெடி ஆகல. ரெடி ஆயிட்டோம்னா நமக்கு இருக்குமா? அறுக்கிறவர் வந்து மணி கிளம்பிருச்சுன்னா விட்டு வச்சுட்டு இருப்பாரா? ஏற்ற காலம் ஒண்ணு இருக்குது. நாம் கர்த்தருடைய கருத்துல சேர்றதுக்கு அதனாலதான் வசனம் நாம் படிச்சிருக்கிறோம். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்க அவருடைய பலத்த கருத்துக்குள்ளாக அடங்கி இருங்கள், அடங்கி இருங்கள். அப்படி ஒரு ஏற்ற காலம் ஒண்ணு இருக்குது. அப்ப ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் நாம் தேவனுடைய மனுஷன் ஆகிற வரைக்கும் நாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு இருக்கணும். இப்படி தேறிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பரீட்சையில கடந்து போயிட்டு இருக்கிறோம். இது போயிட்டு இருந்தா பூரண புருஷராகும்படியாக நாம் மலரில் எதேசியர்ல சொன்னது போல குழந்த நிலையிலிருந்து வாலிப பிராயத்தை கடந்து வளர்ந்துட்டு இருக்கிறோம். வளர்ச்சி நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். குழந்தையா, வாலிபனா, வயோதிகனா, என்னன்னு நம்ம தற்பரிசோதனை பண்ணிக்கணும். இது வளர்ந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை. ஆனா இன்னும் நமக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கு வரல. அது நமக்கே நல்லா தெரியும், நமக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இப்ப நமக்கு முன்பாக அனுமதிக்கப்படுகிற பரீட்சையின் நிமித்தம் வருகிற அந்த உபத்திரவம் இதெல்லாம் ஒரு ஆபத்து காலகட்டங்கள்ல நாம என்னதான் பண்ணிக்கலாம்னா, நம் கற்பித்து கொடுத்தபடி இந்த தீமை நமக்கு முன்பாக வரும்போது, இல்லை ஆபத்து நமக்கு முன்பாக வரும்போது, நெருக்கடி நமக்கு முன்பாக வரும்போது நம்ம என்னதான் செய்யலாமா? இது ஆபத்து தீமை அப்படிங்கறதுலாம் எதுன்னு புரியுதுங்களா? கர்த்தனைக்கு பிடிச்சு கொலை செய்யறதுக்கு வகை தேடினாங்க. நம்ம யாராவது இன்னைக்கு வந்து அப்படி யாரும் கத்தி வச்சுட்டு தேடிட்டு அழைறாங்களா? இல்ல வேற எந்த விதத்திலயாவது இவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, இவங்க கூடுங்க எங்க இருக்க அப்படின்னு துப்பறிஞ்சிட்டு இருக்கிறாங்களா? ஒண்ணு இல்ல. அப்ப இன்னைக்கு ஆபத்து எது நமக்கு? ஆனா ஆபத்து இருக்கா இல்லைங்களா? எது அது? நீதி நிமித்தம் துன்பம் அனுபவிக்கிறது. ஆனா இது கூட சரியான பதில் தான் அந்த பெரிய சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம் இருக்கிறோம். நாம் இருக்கும்போது நம்ம குடும்பத்தார் நிமித்தமோ, நம் தொழில் செய்யறங்கள் நிமித்தமோ, நம்முடைய நண்பர்கள் நிமித்தமோ, சபைக்குள்ள நம்முடைய சகோதரர்கள் நிமித்தமோ, திடீர்னு ஏதோ ஒரு மனக்கசப்பு, கசப்பு இருக்கிறீங்களா? மனக்கசப்பு. இந்த கசப்பின் பேர் வந்து மற்ற நாட்களை விட இந்த நாட்கள் ஒரு 10 மடங்கு அதிகமா இருக்குமா? அந்த கசப்பின் வேர் அதிகமா பரவுமா? அப்படின்னா அந்த கசப்பு தன்மையோ இல்லைன்னா வெறுப்போ, சகோதர அன்போ, இதெல்லாம் கெட்டு போகும்படியாக நமக்கு உள்ள வரும் இந்த சிந்தனைகள்லாம். ஏன்னா நாம இப்ப எங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறோம்னா, அந்த நினைவு கூடுதலின் நாளுக்குல நாம் பாத்திரத்து கர்த்தருடைய பாத்திரத்துல பங்கெடுக்கும்படியாக நாம் ஆயத்தமாயிட்டு இருக்கும்போது, அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய வீடுகளில் இருக்கிற எல்லா புளிப்பையும் எடுத்து வெளியே போடணும். கொஞ்சமாவது புளிப்பு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு மரணம் வந்துடும். அதனால அவங்க தேடி 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 பார்த்து எடுத்து போட்டாங்க. நாம இன்னைக்கு அது மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற தந்தத்துல, நாம சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தருணத்துல வீட்டுல திடீர்னு குப்பை வந்து சேர்ந்தா எப்படி இருக்கும்? அது போன்ற ஆபத்துகள் இன்னைக்கு நமக்கு மத்தியில வந்துச்சுன்னா வர அநேக வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? எந்த வகையிலும் வராம நான் பாதுகாப்பா நின்றுவேன் நம்ம சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா நம்ம அவ்வளவு பலவீனமான ஜனங்கள். நல்லா ஸ்திரமா தைரியமா தான் இருப்போம், சந்தோஷமா தான் இருப்போம். ஆனா திடீர்னு நமக்கு முன்பாக நம்முடைய சுயத்துல கை வைக்கிற மாதிரி, சுயத்தை தான் விடணும், அந்த சுயத்துல கை வைக்கிற மாதிரி ஒரு சின்ன சம்பவம் வந்துட்டா நம்மால பொறுத்துக்கவே முடியறதில்ல. பேசினாலோ சொன்னாலோ நடந்தாலோ பொறுத்துக்கவே முடியறதில்ல. அந்த நேர கட்டங்கள்ல ஏற்ற தருணம் வர்ற வரைக்கும் இல்லையா? இது மாத்திரம் இல்ல, நான் சொல்றது இது மாத்திரம் இல்ல, உலகத்தின் பூர்வமாக கூட நம்முடைய தொழில் செய்யற இடங்கள்லையும் கூட, உலகத்தின் பூர்வமான காரியங்கள்லையும் கூட நமக்கு விரோதமாக வேலை இல்லாத போனது கூட சொல்லலாம். இல்ல நம்ம நஷ்டப்படுத்தலாம், இல்லைன்னா நம்ம குற்றப்படுத்தலாம், இல்லைன்னா வேலைக்கு வராதுன்னு சொல்லலாம். எந்த விதத்திலையாவது நமக்கு நெருக்கடி கொடுக்கலாம். ரொம்ப அதிகம் வேணாம், இருக்கிற வீட்டை காலி பண்ணிட்டு போங்கன்னு கூட நம்ம கவசம் சொல்லலாம். பெருசா நம்ம யோசிக்க வேணாம், அப்படி கூட சொல்லலாம். என்ன காரணம்னா எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அப்படி கூட சொல்லலாம். ஆனா நமக்குள்ள வரலாம். ஆனா இது வந்து ஏதோ புதுமைன்னு நீங்க நினைக்காதீங்க. தேவன் நமக்கு முன்பாக நமக்கு தெரியாததவோ, நமக்கு பழக்கமில்லாத காரியங்கள்லாம் முன்னாடி வச்சுட்டு இதுல பாஸ் ஆகி வாங்கன்னு சொல்ல மாட்டாரு. நம்ம அனுதின செயல்பாடுகள் இதெல்லாம் நம்முடைய அனுதின செயல்பாடுகள். இந்த அனுதின செயல்பாடுகள் தான் நாம் நிறைய சமயம் தோத்துடுறோம், நிறைய தோத்துடுறோம். நமக்கு முன்பாக வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகள்ல நம்ம கிரகிச்சுட்டு போக முடியுதா, சகிச்சுட்டு போக முடியுதா? நமக்கு முன்பாக வர சின்ன சின்ன நஷ்டங்களை நாம் தாங்கிட்டு போக முடியுதா? நமக்கு முன்பாக வர சின்ன சின்ன அவமானங்களை சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம போக முடியுதா? உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே நமக்கு என்னவா சொல்லணும்னா, நான் ஏதாவது செஞ்சிருந்தா நீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா கர்த்தர் கேட்டதுக்கு ஞானமான அர்த்தம் உண்டு. அவர் கேட்கலாம், ஆனா நாம அப்படி சொல்ல முடியாது. அவர் சொன்னாரு, உங்களில் யாரேனும் என்னை குறித்து பாவம் உண்டு என்று சொல்ல முடியுமான்னு கேட்டாரு அவரு. ஆனா எல்லா ஜனங்களும் அப்படியே நின்னாங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், என்கிட்ட பாவம் உண்டு என்று நீங்க யாரேனும் சொல்ல முடியுமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எதை சொல்றது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அவ்வளவு இருக்குது, எதை சொல்றது? அப்படி இருந்தா மௌனமா இருக்க முடியும், மலைச்சு போய் மௌனமா இருக்க முடியாது. நமக்கு வருகிற இந்த பலவீனமா இருக்கிற ஜனங்களாகிய நமக்கு வருகிற இந்த பரீட்சை நாட்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு எந்த விதமான நெருக்கடியாக இருந்தாலும் சரி, குடும்பமோ உறவினர்களோ நண்பர்களோ சகோதரர்களோ சபைக்குள்ளையோ வரும், நிறைய வரலாம், வரலாம். ஏன்னா எந்த அளவுக்கு நாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு பரீட்சைகளும் நமக்கு அவசியம் உண்டு, இருக்கணும், இருக்கும். தேவன் அனுமதிப்பார். ஏன்னா அப்பதான் நம் வளர்ச்சியை உறுதிப்படுத்தி நாம் காட்ட முடியும், விசுவாசத்தினுடைய வளர்ச்சி அது. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாறி நேரம் காலகட்டங்களில் நாம் என்னதான் செய்யலாம்னா, ஏற்ற காலம் வருவதற்கு முன்பாக நாம் அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுத்துடக்கூடாது, எந்த பேச்சுகளும் பேசிடக்கூடாது. தீமையோடு எதிர்த்து நின்று நமக்கு முன்பாக வர்ற பரீட்சையில எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. மாறாக தேவ பலம் கேட்டு கெஞ்சித்தான் ஜெயிக்க முடியும். நாம் சுயபலத்தை வச்சு எதிர்த்து நின்று ஜெயிக்கவே முடியாது. நான் பேசிடுவேன், நான் சரி பண்ணிடுவேன், நான் அதை இன்னும் ஏற்பாடு பண்ணிடுவேன், எப்படியாவது இதை பண்ணிடுவேன், இதன் இந்த சங்கடங்கள்ல இருந்து நான் எப்படியாவது இது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சுயத்தை நம்பி, அதுக்கு பேர் தன்னம்பிக்கை. உலக ஜனம் இன்னைக்கு அதைத்தான் சொல்லிக்குவாங்க. தன்னம்பிக்கை வேணும் ஒரு மனுஷனுக்கு, தன்னம்பிக்கை இல்லாதவன ஒரு மனுஷனான்னு கேட்பாங்க. ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அப்படி இல்லை. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் எந்த நம்பிக்கை தான்? நம்பிக்கை நான் கேட்கிறது, விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. எது விசுவாசம், எது நம்பிக்கை? விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்று ஒன்றுதான் சொல்லவே கூடாது. விசுவாசம் எது? மகா பிரசித்தமான விசுவாசம். நம்பிக்கை எது? அதுதான் சரியான பதில். அந்த பதில் தான் சரியான பதில். தைரியமா சொல்லுங்க, அந்த பதில் நம்ம தனியாக தைரியமா சொல்லுங்க. ஏன்னா நமக்கு என்ன நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு சகோதர சகோதரியில, அவரோட கூட நீங்க பாடுபட்டீங்கன்னா அவரோட கூட நீங்க ஆளுமையும் செய்வீங்க அப்படிங்கிற அழியாமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நம்பிக்கை மிக முக்கியம், அவசியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நம்பிக்கையை குலைச்சு போடும்படியாக வெளியடிகள் இல்ல, வெளிப்புறமானது இல்ல, இருதயத்திலே சிந்தனையை நம்மை கெடுக்கும்படியாகவோ, நம்ம வழி விலகி போகும்படியாகவோ, நம்மை குழப்பும்படியாகவோ எந்த விதத்துல வேணாலும் நெருக்கடிகள் வரலாம். நல்லா படிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும். இந்த காலகட்டங்களில் ரொம்ப நம் தியானமா இருக்கணும்னு நினைக்கும் போதுதான் நமக்குள்ள ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்துடும். அது வந்து சிந்தையில வந்துடும். சிந்தையில வந்ததுக்கு அப்புறம் பைபிள் எடுத்து கையில் வைக்க முடியுமா? நல்லா ஜெபம் பண்ண முடியுமா? யார்ட்டையாவது சகோதரத்தை பேச முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. உடனே என்ன உணவா, என்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ அவ்வளவு நான் செய்வோம். ஆமா, சகோதர சகோதரிகளே, நாம் எந்த சூழ்நிலையை இந்த நேரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுத்துக்கூடாது. ஒருவேளை புதுசா ஏதாவது தொழில் தொடங்கலாம், இல்ல புதுசா ஏதாவது படிக்கலாம், இல்ல புதுசா ஏதாவது திருமண காரியங்கள் பத்தி பேசலாம், இல்ல புதுசா வேற ஏதாவது நாம் முயற்சிகள் பண்ணலாம், எந்த வகையிலாவது ஒரு டெவலப்புக்கான வளர்ச்சிக்கான முயற்சிகள் நாம் எடுக்கலாம் அப்படின்னு இந்த காலகட்டங்களில் நாம் முயற்சிகள் கூட எடுக்கக்கூடாது. 6th volume 621 பக்கம் அதுல பிரதர் ரசல் சொல்லும் போது இதை குறித்து நமக்கு இன்னும் தெளிவான விளக்கங்கள் நாம் கொடுக்கிறாரு. நாம் அவசரப்பட்டோ எதிர்காலத்தை குறிச்சோ இந்த சூழ்நிலையில இந்த அந்த விசேஷித்த காலப்பகுதிகளில் குடைக்கிறதுக்கு அனுமதிக்கு வாங்கியிருக்கிற காலப்பட்ட பகுதிகளில் நம்ம ரொம்ப கவனமோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஒருவேளை அது எப்படி இருக்குன்னா, நமக்கு சாதகமா கூட அந்த முடிவுகள் வரலாம், இல்லைன்னா நாம் லாபமடைகிற மாதிரி கூட அந்த திட்டங்கள் நமக்கு சொல்லப்படலாம். இது நல்லது மாதிரி தானே தெரியுதுன்னு சொல்லிட்டு போய் ஏமாந்துடக்கூடாது, வகை தெரியாம சிக்கிடுவோம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், பேசுற வார்த்தையிலையும் செய்யற செயல்கள்லையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஒருவேளை யார் மூலமாகவாவது நமக்கு உபத்திரங்களும் அவமானமும் வந்துச்சுன்னா, நிச்சயமாகவே அதை சகிச்சுட்டு அது தீமை ஆபத்து அதை கண்டுட்டு விலகி போடணும். அதுக்கு எதிர்த்து நின்று நம்முடைய நியாயங்களை கொண்டு போய் வைக்க வேண்டிய தருணம் இது இல்ல, இந்த தருணம் இல்ல. அப்படி வச்சோம்னா அது பெருசா தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது மிகவும் மிக முக்கியமானது. 1 Peter 2:12
புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர்கள்.
புறஜாதிகள் யாரு? புறஜாதிகள் யாரு? முதல்ல இது சொல்லிருங்க, புறஜாதிகள் யாரு? இல்ல யார், புறஜாதிகள்லாம் பொதுவா சொல்லுங்க. நீங்க உலகத்தார் மட்டும் புறஜாதிகளா, நம்மளும் புறஜாதிகளா? இல்லையே, உடன்படிக்கை பண்ணாதவர்கள் யாருமே நமக்கு எப்படிப்பட்டவங்க தான், ஒரு ஜாதிகள் தான். அவர் நம்ம குடும்பத்தினராக இருந்தால்தா என்ன, நம்முடைய நண்பர்களாக இருந்தா என்ன, நம்முடைய உற்றார் உறவினராக இருந்தா என்ன, தேசபிகாரராகத்தான் இருந்தாத்தா என்ன, எல்லாருமே அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நாம, அவங்க புறஜாதிகள். தேவன் பற்றி அறிகிற அறிவு, கர்த்தர் பற்றி அறிகிற அறிவு இல்லை அவங்களுக்கு, இல்ல சத்தியம் என்னன்னு தெரியாது, பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள இல்ல. இன்னும் நாம் சொல்ல போனோம்னா அவங்க அபிஷேகம் பண்ணப்படல, நாம் மாத்திரமே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள். அப்ப மற்றவர்கள் புறஜாதிகள். இவங்களுக்கு முன்பாக, அது பேர் சபைக்காரா இருக்கட்டும், குடும்பத்தாரா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், இவங்களுக்கு முன்பாக படிங்க,
புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசுங்கள்.
புறஜாதிகள் அவங்க எப்படிப்பட்ட வகையா இருந்தாலும் சரி, நம்மை வந்து கிறிஸ்து இயேசு சொன்னது போல நம்மை அக்கிரமக்காரர் என்று ஏதோ ஒரு வகையில நம்ம குறிச்சு அவதூறாகவோ அவமானமாகவோ இப்படி பேசுறாங்க. அப்படி பேசுற விஷயத்துல
அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு,
அப்படி பேசும்போது நம்ம அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா, நற்கிரியைகள். அது என்னது நற்கிரியைகள்? இப்ப நம்ம ஒருத்தர் பார்த்து நம்ம அக்கிரமமா பேசுறாரு, அதாவது நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி, புண்படுற மாதிரி பேசுறாரு, அவருக்கு முன்னாடி செய்ய வேண்டிய நற்கிரியைகள் அதை நம்ம இந்த சகோதரர் கூட போனதை சொன்னாரு. இல்ல கூட நம்ம சொல்லலாம், நம்ம குறிச்சு ஒருத்தர் அட தாவி அப்படின்னு திட்டாருன்னா நம்ம என்னதான் சொல்லலாம், என்ன செய்யலாம், அப்படித்தான் நாம் சொல்லிக்கணும். உண்மையாகவே நாம் அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நாம் நம்மை நம்ம வஞ்சிக்குவோம், நம்ம பொய்யர்களாகிடுவோம். அதனால நம்ம பாவிதான், இந்த பாவிகளுக்கு தான் பரிசுத்தராகிய கிறிஸ்து வேசு வேணும், இயேசு வேணும். அதை நாம் சொல்லணும். ஒருவேளை அப்படி யாராவது நம்ம பார்த்து இந்த பாவி ஒழுக்கமில்லாத அப்படின்னு சொன்னாதான் நம்ம என்னதான் செஞ்சிருக்கோம்னா, என்னுடைய நிலையை உயர்த்தினதுக்கு நன்றின்னு தான் சொல்லிட்டு பேசாம போகணும். மாறாக நீ பாவி, உங்க அம்மா பாவி, உங்க அப்பா பாவி, உங்க குடும்பம் பாவி, உங்க பரம்பரை பாவி, நீ உங்க குடும்பமே ஒழுக்கமில்லாத குடும்பம், நீ என்னைய பத்தி பேச வேண்டியதான, அப்படியே ஒரு வகை ஒண்ணுக்கு பத்து பேசணும்னா அதுக்கு பேர் நற்கிரியைகள் இல்ல. அவர் சொன்னதை வாங்கிட்டு அமைதியா நாம் போன தெரியுங்களா, அப்படி போகும்போது அதுக்கு பேர் என்னது, நல்ல கிரியை. நம்ம செயல காட்டுறோம், நம்ம செயல காட்டுறோம். அப்படி நற்கிரியை நமக்கு முன்பாக வெளிப்படுத்திட்டு நாம் அப்படி போனோம்னா போறோம். அடுத்து
உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை
நிமித்தம், அந்த நல்ல கிரியைகளை கண்டு அதனால அவங்க
சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி,
பாத்தீங்களா, தேவனை மகிமைப்படுத்தணும். சந்திப்பின் நாள் எது, சந்திக்கிற நாள். ஆமா, இன்னைக்கு எல்லாருமே எது, இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு எல்லாருக்குமே இது எப்படிப்பட்ட நாளா இருக்குது, பிரிஞ்சு போற நாளா இருக்குது, என்னை விட்டு போயிட்டீங்களே, உங்களை விட்டு போயிட்டீங்களேன்னு பிரிஞ்சு பிரிஞ்சு கதற நாளா இருக்குது. எல்லாரும் சந்திக்க போகிற நாள், கண்ணுக்கு தெரியற ராஜ்யம், எல்லாரும் உயிர் தெழுத்தக்கூடிய நாள், அந்த ராஜ்யத்தின் நாளில, கண்ணுக்கு தெரியற ராஜ்யத்தில் எல்லாரும் உயிர் தெழுப்பப்படும் போது அவங்க தேவனை மகிமைப்படுத்தணுமா. அப்படி மகிமைப்படுத்தணும்னா நம்முடைய கிரியைகள் இன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமா, நற்கிரியைகளாக இருக்கணும், நல்ல செயல்பாடுகள் செய்யறவங்களாக இருக்கணும். இப்ப நம்ம பக்கத்து வீட்டுக்காரோ, நம்முடைய உற்றார்களோ, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களோ, இப்ப எல்லாரும் மறுத்து போயிட்டு மீண்டும் என்ன பண்ணுவாங்க, உயிரோட ராஜ்யத்தினால எழுப்பப்படுவாங்க. நாமும் கூட தேவனுடைய கிருபையில அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நாமும் போயிடும், போகணும். அந்த நம்பிக்கையில தான் பேசிட்டு இருக்கிறோம், போயிடுறோம். அப்படி இருக்கும்போது அப்ப அந்த நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரு, நம்ம சொந்த பந்தக்காரு, இன்னும் நம்முடைய தூரத்தில் இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் வந்துட்டு கூட வந்துட்டு நிக்கிறாங்க, அவங்களும் நிக்கிறாங்க. அப்ப சங்கீதத்தில் நம்ம மகனப்படுத்தணும் தெரியுங்களா, இன்னான் இன்னான் என்று அறிவிக்கப்படும். அதன்படி நம்மை குறிச்சின தகவல் அவங்களுக்கு தெரியும் போது, நாம் கூட அந்த மாபெரும் வாய்ப்புக்குள்ள உடன் ராஜாவாக அழியாமைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறோங்கிற தகவல் நம்ம குடும்பத்தாருக்கோ, நம்முடைய ஊராருக்கோ, நம்முடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரியும் போது, அப்ப அவங்க புரஜாதிகள், அவங்க என்ன பண்ணணுமா, இவருக்கா இவர் அந்த ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரா, நிச்சயமாகவே இவருக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கலாம், தகும். ஏன்னா அவர் எங்களோட அங்க இருந்தபோது, நாங்க முதல்ல எல்லாம் எங்களோட அவர் இருந்தபோது, இவர் ஜபம் பண்ற, பைபிள் படிக்கிற அப்படின்னு தான் சொன்னாரு, சொல்றது மாத்திரம் இல்ல, அது மாதிரியே நடந்து காமிச்சார். நாங்க அவரை திட்டி இருக்கிறோம், அவரை கேவலமா பேசியிருக்கிறோம், அவருக்கு நஷ்டப்படுத்தி இருக்கிறோம், அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவரு கூட சண்டை கட்டி இருக்கிறோம், அவருக்கு அவர் மேல அவமானப்படுத்திருக்கிறோம், எல்லா வேணுமான அவரை நாங்க ரொம்ப பரிகாசம் எல்லாம் பண்ணணும். ஆனாலும் அவர் என்ன பண்ணாருன்னா, என்னை நான் நம்பியிருக்கிற தேவன் என்னை வழிநடத்துவார்னு சொல்லிட்டு, தேவன் கிறிஸ்து இப்படியே தான் சொல்லிட்டு, நஷ்டப்பட்டாலும் ஒண்ணு செய்யாம, மற்ற காரியங்கள் செய்யாம, இப்பவும் தேவனுடைய காரியங்கள் செய்யறேன்னு சொல்லிட்டு இவர் செய்தாரு, நடந்தாரு, பேசினாரு. அப்படியே எங்க மத்தியில கூட அமைதியா இருந்தாரு, ரொம்ப சகிச்சுட்டு போனாரு. நாங்க சொன்னா அவரு ஏதோ புலக்க தெரியாதவர் நினைச்சோம், ஆனா அவர் தான் என்ன சம்பாதிச்சிருக்காருன்னா, ஜீவனை சம்பாதிச்சிருக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க அவர் நம்மள அவருடைய கடவுள் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாருன்னா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவங்க தகுதியானவங்கதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது யாருக்கு மகிமையா இருக்கும்? தேவனுக்கு மகிமையா இருக்கும். அதுக்கு மாறாக இந்த ஆளுக்கா கொடுத்தீங்க, இவனுக்கெல்லாம் கொடுத்தீங்க, இந்த ஆள் செஞ்சது எவ்வளவு விஷயம் அப்படி சொன்னா அப்படி இருக்கும், அது மகிமைப்படுத்துறதா இருக்குமா? அப்ப எப்படி இந்த இந்த நல்ல கிரியைகள் எப்படி நாம் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி அவங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு தேவனுக்கு மகிமை சேர்க்கும் போது அதன் மூலமாக நாமும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா இப்ப நமக்கு முன்பாக அனுமதிக்கப்படுகிற இந்த தீமை போன்ற நெருக்கடிகள் மற்றும் ஆபத்து காலத்தில் நாம் எப்படி நடந்துகிட்டாத்தான் முடியும்? சகிச்சுக்கணும், இன்னொன்னு பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது, எழுத்து செய்யவே கூடாது, இழகி போயிடணும். ஆபத்து நாள் இந்த அதுவும் விசேஷித்த இந்த பஸ்கா நினைவு கூறுதலின் நாளுக்கு ஆயத்தமாயிருக்கிற இந்த பரிசுத்தவான்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பரீட்சையில இந்த சமயம் பார்த்து நாம நமக்கு முன்பாக வருகிற அந்த அக்னி ஆஸ்திரங்கள் அக்னி அஸ்திரங்கள் நிறைய வரும், அதை கண்டுட்டு நாம எதிர்த்து போராடாம விலகி நிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, விலகி நிக்கணும்னா நம்முடைய பரிசுத்தமான விசுவாசம், நம்முடைய யுத்தம் வந்து மனுஷர்கள் கூட இல்ல, சாத்தானுடைய வஞ்சனையோடு தான். அதனால மனுஷர்களுக்கு முன்பாக பதிலுக்கு பதில், பழிக்கு பழி, இன்னுமாக வேற பேச்சுக்கு பேச்சு அப்படின்னா நாம் நினைக்கவே கூடாது. அது உள்ள ஏப்ரல் 5 பாசோவ அது வரைக்கும் நான் பேசாமத்தான் இருப்பேன், 5 மட்டும் முடியட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, அந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. நம்முடைய அப்படியே இதயத்திலிருந்து அதை என்ன பண்ணணும், அப்படியே வெற்றணும். அதாவது கர்த்தர் அங்க சொல்லும் போது தீமைக்கு நீங்க எதிர்த்து நிற்காதீர்கள், இது ஒரு பாடம் நமக்கு. அதை கர்த்தர் தன்னுடைய ஜீவிதத்தில் எப்படி செய்து காட்டினார்னா அவருக்கு வந்திருந்த அந்த ஆபத்துகள் உபத்திரவங்களுக்கு மத்தியில் ஏற்ற காலம் வருவதற்கு முன்பாக அவைகளில் விலகி நின்று அவருக்கு வல்லமை இருந்துச்சு, நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. ஆனாலும் அவர் விலகி நின்று ஜெயம் எடுத்தது போல அவருடைய பரிசுத்தவான்களாகிய நாமும் கூட இந்த நாள் நமக்கு ஆபத்து நிறைந்து அதாவது பரீட்சைகள் அனுமதிக்கப்படுவதை நிமித்தம் அது நமக்கு நெருக்கடியாகவும் ஆபத்தாகவும் தெரியும். அந்த ஆபத்து நிமித்தம் நாம் ஜெயம் கொள்ளணும்னா எதிர்த்து நிற்காம விலகி நின்றுட்டு ஆனா சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய தருணத்துல சாட்சியும் கொடுத்து நாம் நின்னோம்னா தேவன் கிருபையில அந்த ஒரு மகா ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க ஏதுவானதா இருக்கும். இது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். இதே விஷயத்தை இன்னொரு இடத்துலயும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். அந்த இரண்டாவது விஷயம் பார்த்துட்டு நாம் இந்த பாடம் முடிச்சிடலாம். மத்தேயு 26 அதிகாரம் 50-54 வரைக்கும் உள்ள வசனங்கள்.
இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார்.
ஆமந்தான சகோதர சகோதரிகளே, இது நம்ம அதிகமாக படிச்ச வசனம், இது நம்ம அதிகமாக அநேக முறை படிச்ச வசனம். இதுக்குள்ள நமக்கு என்ன கருத்து, ஒரு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார், இதை என்ன சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார் அவருடைய அடிச்சோட்டை பின்பற்றுகிற சீசர்களுக்கு, அதுவும் விசேஷித்த இந்த பஸ்காவுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிற அவருடைய ஜனங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த ஒரு போதனை என்னவாக இருக்குதுன்னா, சுருக்கமா நாம் சொல்லிடலாம், இப்படி செய்தா அது சூழ்நிலை நமக்கு நல்லா புரியும். கிறிஸ்தேசம் வந்து பிடிக்கிறாங்க, பிடிக்கிறவர் அந்த காலகட்டங்களில் பேதுரு பட்டயத்தை எடுத்து வீசுகிறாரு, அந்த சூழ்நிலையில கிறிஸ்தவ பேதுரு இப்படி செய்யாதீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் இப்படி செய்றீங்க, ஒருவேளை நானு அப்பாட்ட கேட்டிருந்தனா எனக்கு 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் அவரு கொடுத்திருப்பாரு, ஆனா என்னுடைய நோக்கம் அது இல்ல, இப்ப என்ன செய்யணும், என்னை குறிச்சு எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். கிறிஸ்து ஏசு இங்க செய்து காட்டணும், அந்த ஒருவேளை அவரை குறித்து எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும். அதுதான் கிறிஸ்துவ குறிச்சு எந்தெந்த தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருந்துச்சு, என்ன தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டுச்சு, சுமார் 1-2 கூடலாம் குறையலாம், 67 தீர்க்க தரிசனங்கள், ஒன்னு கூடலாம் இல்ல குறையலாம், துல்லியமாக சொல்லல, கூடலாம் இல்ல குறையலாம், 67 தீர்க்க தரிசனங்கள் என்னமோ இருக்கும் நினைக்கிறேன். கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் இதுல என்ன என்ன அடங்கும், அவர் தன்னை எப்படி பலியாக செலுத்தணும், அது மாத்திரமல்ல அதற்கு பின்பாக அவருடைய சரீரங்கமாக சேரப்போறவங்க யாரு என படிக்கிறோமே, உபதியோகம் படிக்கிற தெரியுங்களா? ரட்சகர்கள் சீயன் மலையில் வந்து ஏறுவார்கள், படிக்கிற தெரியுங்களா? அது மாத்திரம் இல்ல, அது இயேசு 53 அதிகாரத்தில் எல்லாம் படிக்கிறோம். அவருக்கு அவர் பங்காக அவருக்கு தேவன் கொடுப்பார் அப்படிங்கிற வசனங்கள்லாம் நாம் படிக்கிறோம். அப்ப அவரை குறிச்சு, அவருடைய சபை குறிச்சு, அதுக்கு பின்பாக ராஜ்யத்தில் அவர் செய்ய போகிற வேலைகள் குறிச்சு, ராஜ்யத்தில் எல்லா ஜனங்களுக்குமான உயிர்த்தல்கள் மற்றும் சகல நன்மை நினைவுகளையும் கொடுத்து கடைசியில குறைஞ்சியர்கள் சொல்லியிருக்கப்படி பிதாவாகிய தேவன் கொண்டு கொண்டு போய் ஒப்படைக்கணும். இது எல்லாம் அடக்கம். ஆக அவருடைய முதலாம் மருகை மற்றும் இரண்டாம் மருகைக்கான எல்லா விஷயங்களும் அடக்கம். கிறிஸ்து என்ன சொல்றாங்க பேதுருட்ட, பேதுரு இது ஒரு ஆபத்து காலம், இல்லைன்னா தீமை அனுமதிக்கப்பட்டிருக்கிற காலம். அதுதான் அவர் சொல்லும் போது எப்படி அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, லூக்கா 22 நீங்க படிங்க, 53
நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கைவிடவில்லை, இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாய் இருக்கிறது.
கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணும்போது கைது பண்ணும்போது அவர் சொல்றாரு, இது உங்கள் வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமா இருக்கு. இந்த அத்தகாரத்தின் அதிகாரமா இருக்கிற வேலையை தேடுறது. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, என்னை குறிச்சு எழுந்திருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றும்படியாக, நானும் என்னை பலியாக கொடுக்கும்படியாக அவங்க கையில நான் ஒப்பு கொடுக்கப்படணும். அதனால அதுக்கு பின்பாகவும் வேலைகள் இருக்குது. அதனால தேடு, நீங்க இப்போ யுத்தம் பண்ணாதீங்க, அதாவது சண்டை பண்ணாதீங்க, ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து அவங்க பேதுருட்டு அது மாத்திரம் சொல்லல, இன்னொரு விஷயமும் அவங்க சொல்லியிருக்கிறாரு. அது சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா, பேதுரு இப்போ நான் என்னை நான் பலியாக கொடுக்கணும், கொடுத்துட்டு பிற்பாடு நான், அதாவது முதல்ல சொல்லும்போது தன்னுடைய முதலாம் முறைகளை சொல்லும்போது, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, என்னுடைய ராஜ்யமும் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அதனால பேதுரு நீங்க சண்டை பண்ணாதீங்க, என்னுடைய ராஜ்யம் இப்போ இல்ல, என்னுடைய ராஜ்யத்தை நான் சாதிக்க இப்போ வரல, அதனால நீங்க இப்படி யுத்தம் பண்ணி சண்டையில போடாதீங்க. ஆனா என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கக்கூடிய காலகட்டம் ஒண்ணு உண்டு, அந்த நாள்ல நான் என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன், அப்போ நீங்க இது மாதிரி செய்ய வேண்டிய தருணங்கள் வரும். அது ஏற்ற காலம் வர வரைக்கும் நீங்க இப்படி பட்டயம் எடுத்து அவசரப்படாதீங்க. பட்டயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்த இடத்துலயே உள்ள போட்டுக்குங்க அப்படின்னு சொல்றாருன்னா, கிறிஸ்து இங்க சொல்ற இந்த விஷயத்தோடைய முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா, பேதுரு இன்னைக்கு தீமை அந்தகாரத்தின் அந்தகாரத்தின் அனுமதி காலமாக இருக்கிறதுனால நீங்க இப்ப ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லும் போது இப்ப நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற வார்த்தை, நான் என் பிதாவிடம் வேண்டிக் கொண்டால் எனக்கு எவ்வளவு தருவார், அவர் 12 லேவியோனுக்கும் அதிகமான தூதர்களை அவர் எனக்கு அனுப்புவார் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் ஏன் இந்த ஒரு எண்ணிக்கை சொல்லணும், இதை பத்தி ஏன் இந்த இடத்துல பேசணும், அது ஏன் நான் கேட்டுட்டேன்னா அநேக தூதர்களை எனக்கு தருவான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, 12 லேவியோனுக்கு அதிகமான தூதர்களை எனக்கு தருவான்னு சொன்னா, அவங்க பேதுருட்டு அவர் சொன்ன விஷயம், பேதுரு நீங்க அவசரப்படாதீங்க, நீங்க என்னுடைய ராஜ்யம் இன்னைக்கு இல்ல, என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற நாள் ஒன்று வரும், அன்னைக்கு நீங்கள் என்னுடைய இளம் ராஜாக்களாக இருப்பீங்க, இன்னைக்கு நான் இந்த உலகத்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கல, அதனால இந்த உலகப்படியான யுத்தமும் நமக்கு வேணாம், நான் என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது அந்த நாள்ல நீங்க கூட எனக்காக யுத்தம் பண்ணக்கூடிய காலகட்டம் ஒண்ணு உண்டு, அந்த காலகட்டத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்லும் போது, அதைத்தான் அந்த வசனத்துக்குள்ள அப்படியே மூடி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அந்த வசனத்துக்குள்ள என்ன கேட்கிறாருன்னா, அப்ப கிறிஸ்து அங்க கேட்கிறார், நான் என் பிதாவிடம் வேண்டிக் கொண்டால் எனக்கு 12 லேவியோனுக்கு அதிகமான தூதர்களை அவர் தரமாட்டாரா, அனுப்புவாரா அப்படி எனக்கு என்ன அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா, நினைக்கிறியா நீ அப்படின்னு தேவர கேட்கிறார்னா, அப்ப கிறிஸ்து கேட்டுக்கிட்டா 12 லேவியோனுக்கும் அதிகமான தூதர்களை தேவன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கொடுப்பார். ஏன்னா யோவான் 11 அதிகாரம் 42 வசனத்தில் நீங்க படிங்க, யோவான் 11:42 போதும், அதுக்காகத்தான் நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்னா, அப்ப ஒருவேளை கர்த்தர் எனக்கு இவ்வளவு தூதர்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு சார்பாக யுத்தம் பண்றதுக்கு கொடுங்கன்னு கேட்டா, கர்த்தர் தேவன் கிட்ட கேட்டிருந்த தேவன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாங்களா, நிச்சயமாக கொடுத்திருப்பார் அப்படின்னா. அங்க கர்த்தர் என்ன சொல்றாருமா, தேவரு இது இருள், அதாவது அந்தகாரத்தினால், ஆனா ஏற்ற காலம் ஒண்ணு வரும், அன்னைக்கு நான் அப்பாட்ட கேட்டேன், அப்பாட்ட கேட்கும்போது அவர் எனக்கு இந்தபடியாக தூதர்களை தருவாரு, அப்போ என்னுடைய ராஜ்யத்துக்காக அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா யுத்தம் பண்ணுவாங்க அன்னைக்கு நான் ராஜாவா இருப்பேன், எனக்கு அவங்க கூட இருந்து யுத்தம் பண்ணுவாங்க. அந்த காலகட்டம் ஒண்ணு இருக்குது பேதுரு, அதனால நீங்க அமைதியா இருங்க அப்படிங்கறதத்தான் பேதுருட்டாருங்க அப்படியே சொல்லி காமிக்கிறார். 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை எனக்கு அவர் தரமாட்டாரா அப்படின்னா அந்த எண்ணிக்கை யாரை குறிக்கிறது? இல்லைன்னா அவர் கூட இருக்கிற தூதர்கள் இல்லைன்னா கிறிஸ்தியேசு இது போல கேட்டுக்கிட்டாரா கேட்கலையா? முதல்ல நாம அந்த கேள்விக்கு பதில் வந்துடும். கிறிஸ்தியேசு இது போல கேட்டுக்கிட்டாரா கேட்கலையா? எங்கேயாவது கேட்டாரா? நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் சொன்னாரா இல்லைங்களா? அவங்க யாரு? சீசர்கள் இல்லைன்னா பரிசுத்தவான்கள். யோவான் 17 அதிகாரம் ஜெபமே அவங்களை குறிச்சு தான் இருக்கும். இன்னும் ஏசாயா 53:12 படிங்க, ஏசாயா 53:12 படிங்க.
அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்தேன்.
அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்தேன். கர்த்தர் கேட்டுக்கிட்ட போல தேவன் கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தார். எப்ப கொடுத்தார்? எப்ப கொடுத்தார்? கொடுத்தாரு. எப்பவோ கொடுத்தாரு. காலகட்டம் ஒண்ணு சொல்லப்பட்டிருக்க வசனத்துல எப்ப கொடுத்தார்? எபேசியர் 1:4 கொடுத்தார். அவர் எப்ப ரெடி பண்ணி கொடுத்தார் சிஸ்டர்? அதே தான்.
தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இப்படி ஒரு படை இல்லைன்னா ஒரு சேனை ஒன்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார். அதை ஏற்ற நேரத்தில் அவர் அவருடைய குமாரனுக்கு பங்காக கொடுத்தார். அப்படி பங்காக கொடுக்கப்பட்டவர்களுக்காக கிறிஸ்து கூட இருப்பார். அப்படி கொடுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து ராஜாவாக இருப்பார், இவர்கள் உடன் ராஜாக்களாக இருப்பாங்க. அதனாலதான் வெளிப்படுத்தல விசேஷம் 14 அதிகாரத்தில் நாம் படிக்கிறபடி கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும். ஏன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா? 144,000 ராஜாக்களுக்கு அவர் ராஜா, 144,000 கர்த்தர்களுக்கு அவர் கர்த்தர் தலை. அவர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த விஷயத்தை தான் இங்க சொல்லிருப்பார். பேதுரு நான் கேட்டுக்கிட்டேனா இவ்வளவு தூதர்கள் எனக்கு தருவாங்கன்னா அப்ப அந்த எண்ணிக்கை யாரை குறிக்குதுன்னா இப்ப சுத்தி வளர்ச்சிட்டு அப்ப வசனங்கள் எடுத்து பார்த்தா அது யாரை குறிக்குது? சபையை. எப்படி சபையை குறிக்குதுன்னா கர்த்தர் அங்க சொன்ன விஷயங்கள் நீங்க நான் இந்த போர்டில் எழுதுறேன் அப்படின்னு பண்ணிங்க. அவர் என்ன எண்ணிக்கை சொல்றாரு? லேகி ஒன்னா எவ்வளவு பேர்? எவ்வளவு? ஒரு லேகியோன்னா ரோம படையில ரோம படை வச்சுக்கிறாங்க இல்ல, அந்த லேகியோன்னா 500 12 500 அடங்கில 6,000 போர் வீரர்கள் இருக்கிற ஒரு படைப்பிரிவுக்கு பேரு லேகியோன். லேகியோன் சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம மிலிட்டரியில கூட ஒவ்வொரு பேர் வச்சுக்குவாங்க தெரியுங்களா? அது மிலிட்டரி சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும், மிலிட்டரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. ஆமா, இல்ல விதவிதமா பேர் வச்சிருப்பாங்க. இப்ப அதே போல ரோம படைப்பிரிவுல லேகியோன்னு சொல்லிட்டா 6,000 போர் வீரர்கள் இருக்கிறதுக்கு பேரு ஒரு ரோம 6,000 போர் வீரர்கள் அடங்கின அந்த படை பெரும் படைப்பிரிவு அதுக்கு பேரு லேகியோன். இப்ப ஒரு லேகியோன்
6,000
எப்படி அதிகம்னா 144,000? அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான அப்படின்னு கேட்கிறாருன்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? அதிகமானதுங்கிறத நாம் வேறு சில இடங்கள்ல அந்த காலகட்டங்கள்ல எப்படி எடுத்து பார்த்திருக்கோம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போறோம். அதாவது 5 அப்பம் 2 மீன்கள், 7 அப்பம் சில மீன்கள். சில மீன்களுக்கு எத்தனை எடுத்துக்கிறோம்? ஏன் 2 எடுக்க? 5 எடுத்துக்க வேண்டியதானே. ஏன் 2 எடுக்கிறோம்? அதே போல இன்னொரு கணக்கு எடுக்கிறோம் தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்துல காலங்கள் காலங்கள் அரைக்காலம். அப்ப காலங்கள்ங்கிறதுக்கு எத்தனை எடுத்துக்கிறோம்? ஏன் 2 எடுக்கிறோம்? பண்மை. பண்மையின் துவக்கம் ரெண்டு. பண்மைனா 2000 கூட இருக்கலாம், 2 லட்சம் கூட இருக்கலாம், 2 தான் பண்மையின் துவக்கம். சரி, இப்ப நாம இந்த அதே போல இந்த ஒரு கணக்கு எடுத்துக்குவோம். இப்பயும் கூட அதிகமான இங்கிலீஷ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா மோர் தென் அப்படின்னா 1 மடங்கும் இருக்கலாம், 10 மடங்கும் இருக்கலாம், 100 மடங்கும் இருக்கலாம். எவ்வளவு இருந்துட்டாலும் அதுக்கு பேரு மோர் தென் இல்லைனா அதிகம். இப்ப நமக்கு இங்க எவ்வளவு எடுத்துக்கலாம், நம்ம மற்ற கணக்கின்படி பார்த்தோம்னா இது 1 மடங்குனா அப்ப இன்னொரு மடங்கு 12 லேகியோன் அதிகமான அதே போல இன்னும் தேவனும் கொடுத்தாரா, அவங்களை ரெடி பண்றதுக்காகத்தான் இவ்வளவு காலமும் எடுத்துக்கிட்டாரா, அதைத்தான் சொல்றாரு. பேதுரு ராஜ்யம் ஸ்தாபிக்கவும் அந்த ராஜ்யத்துல யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவும் ஒரு காலம் உண்டு, அந்த காலகட்டங்கள்ல இதெல்லாம் நடக்கும். ஆனா இது இருளின் அந்தகாரமான நேரம், நானே என்னை அடிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கப்படியான தீர்க்க தரிசனத்துல பாதி நிறைவேற வேண்டிய காலகட்டம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒருவன பட்டயத்தை மீண்டும் உள்ள போட்டு பேசாம இருங்க அப்படின்னு சொன்னார்னா, அதே போல ஒரு ஏற்ற காலம் வந்துச்சு, ஏற்ற காலம் வந்த போது பேதுரு யுத்தம் பண்ணாரா பண்ணலையா பாத்தீங்களா, அங்க வந்து பட்டயம் வச்சிருந்தாரு, இங்க என்ன பட்டயம் வச்சிருந்தாரு, ஆவியின் பட்டயம், வசனமாகிய பட்டயம் வச்சார். அதே எந்த ஜனங்களுக்கு முன்னாடி ஐயோ அவரா யார் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு மறுதளிச்சாரோ அதே ஜனங்கள் முன்னாடி போய் சொன்னாரா இல்லைங்களா, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், நீங்கள் கொலை செஞ்சது சாதாரணமான ஆள் இல்ல, நின்னு போய் தைரியமானு பேசினாருங்களா. அந்த பட்டயத்தை காட்டிலும் இந்த பட்டயம் தான் ரொம்ப வலிமையா இருந்துச்சு, ஏன்னா இந்த பட்டயத்துக்கு முன்பாக யாருமே எழுத்தே நிக்க முடியல. அப்படி யுத்தம் பண்ணார் பெந்தகோஸ்தே நாள்ல, சபையின் தோக்க நாள்ல இருந்த அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேதுரு அவருக்கு பின்பாக வந்த பரிசுத்தவான்கள் கூட யுத்தம் பண்ணினாங்க. அவங்களுக்கு ஏற்ற தருணம் வரும்போது, ஏற்ற தருணம் அனுமதிக்கப்பட்ட போது, இப்ப நாம் கடைசி கால பாத அங்கங்கள் நாம் சொல்றோம். அப்ப நமக்கு ஏற்ற தருணம் எது, இது நமக்கு ஏற்ற தருணமா? அப்ப நம்ம இன்னைக்கு யுத்தம் பண்ண முடியுமா? அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் நமக்கும் கூட ஏற்ற தருணங்கள் ஒண்ணு இருக்குது, இருக்குது, நிச்சயமாகவே இருக்குது. உங்களை ராஜாக்களுக்கு முன்பாகவோ அதிகாரிகளுக்கு முன்பாகவோ கூட்டு போவாங்க, கூட இருக்கிறவங்களே உங்களை காட்டிலாம் கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது அந்த சம்பவங்கள்லாம் இன்னும் நம்ம கிட்ட நிறைவேறுமா நிறைவேறாதா? நிறைவேறக்கூடிய காலகட்டத்தில் நாம் ரெடியா ரொம்ப பக்கத்துல இருக்கிறோம். அப்படி ஒரு நாள் இருக்கும்போது அதுக்கு நாம் என்ன பண்ணிக்கலாம், இன்னைக்கு நம்ம ஆயத்தப்படுத்திட்டே இருக்கணும். ஆயத்தப்படுத்த ஒருவேளை ரெடியா யுத்தத்துக்கு, நம்ம ரெடியான கூட இருக்கணுமா? யுத்தத்துக்கு ரெடியாக இருந்தா பரவாயில்ல, கத்தியை பிடித்தா பிடிக்கிறதை கத்தி கொடுக்கும் போதே நிறைய இடங்கள்ல நாமே கிழிச்சுக்கிறோம். அப்படின்னா நம்ம சொல்றது ஆவியின் பட்டணம், வசனங்களை நமக்கு சரியா எடுத்து உபயோகிக்க தெரியாம நிறைய நேரங்கள்ல நமக்கு நாமவே அதை விரோதமா செயல் முடியாத திருப்பிக்கிறோம். சத்தியம் என்னன்னு கற்றுக்கொள்ளாம இல்லைனா கற்ற சத்தியத்தை செயல்ல காட்டாம அதை நம்மை நாமே திருப்பி அடிச்சுக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, கற்றுக்கிட்டே இருக்கிறோம் யுத்தத்துல. ஆனா அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது, நீ நல்ல போர் சேவகனா இருந்து நல்லா சண்டை போடு, ஆனா அடிவாங்க. ஆமா, தீங்க அனுபவி அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு ஆவியின் பட்டயத்தை நம்ம கூட கையில பிடிச்சிருக்கிறோம், கர்த்தருடைய கடைசி கால பாத அங்கமா இருக்கிறோம், நமக்கு ஒரு யுத்தம் இருக்குது. நீங்க வசனம் குடிச்சுக்கோங்க, சங்கீதம் 149:5-9 வரைக்கும் குடிச்சுக்கோங்க. ஆனா அதனுடைய விளக்கம் நாம் எங்க படிக்கிறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 19:19
பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன்.
குதிரையில் ஏறி இருக்கிறவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை அதுக்கு ஆதாரம் இருந்தா அதிலே 11 வசனம் படிச்சீங்கன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப 19 வசனத்தில் சொல்லப்படுகிற அவருடைய சேனைகள், அவருடைய பரிசுத்தவர்கள், அதுவும் விசேஷமா அவருடைய கடைசி கால பாதங்கள். இன்னைக்கு நானும் கூட இருக்கிறோம், இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு இன்னைக்கு வெளியே தெரியாத யுத்தங்கள் நிறைய இருக்குது, வெளியே தெரியாத யுத்தங்கள் நிறைய இருக்குது. நம்முடைய மாம்சத்தோடையும் சத்ருவோடையும் இன்னைக்கு உலகத்திலையும் நமக்கு வெளியே தெரியாத யுத்தங்கள் நிறைய இருக்கு. ஆனா இவைகளை நாம் பயிற்சி பெற்றுட்டு ஒரு விசேஷமான யுத்தம் ஒண்ணு இருக்கும், அந்த யுத்தம் யார் யார் கூட அவங்க யுத்தம் பண்ணுவாங்க, குதிரை மேலே ஏறி இருக்கிறவரும் சேனைகளும் மிருகத்தோடையும் பூமியின் ராஜாவோடையும் கள்ள தீர்க்கதரிசியோடையும் யுத்தம் பண்ணுவாங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி கால பாத அங்கத்துக்கான விசேஷித்த யுத்தம் ஒண்ணு இருக்குது. சாட்சி கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் தருணம் ஒண்ணு இருக்குது. அந்த தருணத்துக்காக நாம் நிச்சயமாகவே காத்திருக்கலாம். காத்திருக்கலாம்னா அந்த ஏற்ற தருணம் வர்ற வரைக்கும் நாம் எப்படி இருக்கலாம்னா, நாம் நாளுக்கு நாள் பலப்படலாம். கர்த்தர் எப்படி சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தாரோ அதுபோல நாம் சாட்சி கொடுக்கலாம். மாறாக ஏற்ற தருணத்தில் தேவன் யுத்தம் அனுமதிக்கிற வரைக்கும் நாமாக போய் எந்த யுத்தமும் பண்ணக்கூடும். அது பெயர் கிறிஸ்தவ மண்டலமாக இருந்தாலும் சரி, இன்னுமாக அது எந்த வகையில் இருந்தாலும் சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு காலம் உண்டு. நாம் விசேஷித்தவர்களாக தேறினவர்களாக பரீட்சைக்கு நிற்கிறவர்களாக நாம் நின்றுட்டோம்னா பரீட்சை தேவன் நமக்கு அனுமதிப்பார். அப்ப நம்ம அந்த பரீட்சையில ஜெயம் கொண்டே ஆகணும். ஆனா அதற்கு முன்பாக நம்முடைய குணலட்சணங்கள் வளரும்படியாகவோ நம்முடைய விசுவாசத்தை பக்குவப்படுத்தும்படியாகவோ தேவன் அனுமதிக்கிற இன்னும் சாத்தான் மூலம் கொண்டு வரப்படுகிற இந்த போராட்டங்கள்லையும் உபத்திரவங்களுக்கு மத்தியிலையும் நாம் எதிர்த்து எதிர்த்து நின்றுட்டோம்னா அது நம்முடைய ஆபத்தாகத்தான் முடியுமே தவிர ஜெயம் கொடுக்கறதா ஆகாது. இங்க யுத்தம் போடணும், யுத்தம் பண்ணணும், ஆனா விவேகமான யுத்தமாக இருக்கணும். அது நம்முடைய போராளிகள் மாம்சத்துக்குரியதாக இல்லாம ஆவிக்குரியதாக இருக்கணும். தேவன் அனுமதிக்கிற பரீட்சையை உணர்ந்து அந்த பரீட்சையில ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்க கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த இரண்டாவது விஷயத்துல கற்றுக் கொடுத்திருக்கிற பாடமும் அதுதான். அவர் வல்லமையுள்ளவர் தான் அப்படிங்கும் போது அவர் பதிலும் பேசினார், சத்தியத்துக்கு சாட்சியும் கொடுத்தாரு. ஆனா அதே சமயத்துல என்ன பண்ணார்னா நிறைய இடங்கள்ல மௌனமா இருந்தார். கிறிஸ்து இயேசு பேசினாலும் நாம் கவனிக்கணும், அவர் மௌனமா இருந்தாலும் நாம் கவனிக்கணும். கேட்கிற விஷயத்தில் அவர் பார்த்தாரே அந்த பார்வையை கூட நாம் கவனிக்கணும். அப்படி கவனிச்சோம்னா நிச்சயமாகவே அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலே நமக்கு இருக்கும். அதே போலதான் நாமும் கூட ஏற்ற தருணம் வரும்போது இந்த அசத்தியத்தோட நாம் யுத்தம் பண்ணும்படியாக தேவன் அனுமதிக்கிற அந்த காலகட்டம் வரும்போது நாமும் கூட அந்த சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக அது நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனா அதற்கு முன்பாக நாம் தேரும்படியாகவும் நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கும்படியாகவும் தேவன் அனுமதித்திருக்கிற இந்த பரீட்சையில நம் சகோதரர்களே போய் சண்டை போட்டுட்டு நிறைய நேரங்களில் நாம் என்ன பண்ணிடுறோம்னா, அந்த கொரிந்தியர்ல சொல்லியிருக்கிற எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியதாக இல்லாமல் ஆதிக்குரியதா இருக்குதுன்னு அப்போ தவிர சொல்லியிருக்கிற தெரியுங்களா? நிறைய நேரங்கள் நாம் என்ன பண்ணிடுறோம்னா சாத்தானுடைய ஆயுதத்தை தான் எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போயிடும். அவனுடைய ஆயுதத்தை எடுத்துக்கிட்டே நாம் சண்டைக்கு போயிடும். புரியுதுங்களா? அவனுடைய ஆயுதம் தான் எது எதுன்னு பாத்தீங்களா? பகை, விரோதம், கோபம், பொறாமை, இதெல்லாம் எங்க இருந்து வருது? ஆதரம் சாத்தானா கொண்டாந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்குது. ஆனா நம்ம ஜெயிக்கிற இன்னைக்கு நமக்கு யுத்தமே அது கொடுத்தான். அப்ப நாம ஒருத்தர் கோபம் வர்ற மாதிரி நம்ம சகோதரர் ஒண்ணு பண்ணிட்டாருன்னா உடனே பதிலுக்கு அவர்கிட்ட பயங்கர கோபத்தோட திட்டினோனா இதே போலதான். அதே போல ஒவ்வொரு செயல்பாடுகளும் சரி, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் சரி. ஆனா இது நான் பார்க்கும்போது சின்ன விஷயங்கள் மாதிரி தெரியுது, சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி தான் தெரியுது. ஆனா நமக்கு பரீட்சை இன்னைக்கு அதுலதான், சின்ன விஷயங்கள தான். இந்த சின்னதா கோபம், கோல் சொல்லுதல், புறம் சொல்லுதல், இன்னுமாக சகோதரர்களை குறைச்சு பேசுறது, சகோதரர்களுக்கு மத்தியில சபைக்கு மத்தியில இன்னுமாக காரியங்கள் நம்ம செய்யறது, பேசுறது, நடக்கிறது, இன்னுமாக வெளியே வேலை செய்யற நம்முடைய புறஜாதி ஜனங்களுக்கு மத்தியில நாம் நடந்து கொள்கிற முறை, இவைகள் எல்லாத்துக்கும் மத்தியில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய நல்ல நடக்கையையும் நிரூபிக்க வேண்டிய தருணமா இருக்கிற இந்த தருணத்துல அது நமக்கு நஷ்டமே ஏற்படுத்தினாலும் அவமானத்தையே ஏற்படுத்தினாலும் நாம் அமைதியுள்ளவர்களாகவோ சகிச்சுட்டும் போனோம்னா நாம் கூட நல்ல போர் சகோதரனா சண்டை பண்ணிட்டு யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையினுடைய முக்கியத்துவம் கூட அதுதான். ஆமோஸ் 5:13 படிக்கிறோம் தெரியுங்களா? ஆபத்து காலத்தில் புத்திமான் மௌனமாய் இருப்பான், வார்த்தையிலையும் சரி செயல்பாடுகளையும் சரி. ஒருவேளை கடந்த நாட்கள்ல நாம் எப்பவாவது பதிலுக்கு பதில் இல்லைன்னா சகிக்க முடியாம பொறுக்க முடியாம ஏதாவது நம்ம உடனேக்கு உடனே செய்துட்டோமோ, பேசிட்டோமோ, நடந்துட்டோமோ, நஷ்டப்படுத்திட்டோமோ, இது போன்றதாகவே இருந்துச்சுன்னா நாம் இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம திருப்பிக்கலாம். தாவீது ராஜாவுடைய சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறோம். அந்த தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போவார் தெரியுங்களா? படிச்சிருக்கிறீங்களா? ஒரு இடத்துல இருந்து எருசலேமுக்கு உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகும்போது அதை முதல்ல எடுத்துக்கொண்டு போவார். முன்பாக மாட்டு வண்டியில ஏற்றி கொண்டு போறாரு தெரியுங்களா, மாட்டு வண்டியில ஏற்றி கொண்டு போகும்போது உடனே அந்த அந்த பெட்டி என்ன போகும், உழுக போகும்போது யார் தாங்கி பிடிப்பாங்க? ஊசா, ஊசா பெயரு வித்தியாசமா இருக்கிறா. அவர் என்ன பண்ணுவாங்க, தாங்கி பிடிக்க போவார். அப்ப தேவன் அவர் அடிச்சதுனால அவர் செத்துருவார். ஆனா அதுக்கு பின்பாக தாவீது என்ன சொல்வார்னா, 1 Samuel 15:13 படிங்க, நான் முடிச்சிடலாம். 1 Samuel 15:13.
முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாது போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார்.
அவர் சொன்னபடி நம்ம கேட்காததுனாலையும் அவர் சொல்லியிருக்கிற நியாயத்தபடி நாம் செய்யாததுனாலையும் அவர் நமக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, அடிவிழ பண்ணிட்டார். ஒருவேளை நாம் அந்த அடியில எங்கனையாவது நமக்கு காயப்பட்டிருந்துச்சுன்னா அப்படின்னா நம்முடைய காயங்கள் மாம்சத்துக்குரியதாக இல்லாம ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதது, இல்லைன்னா படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம, இல்லைன்னா ஜபம் கண்ண கூட பிரியம் இல்லாம, கூடுதல விருப்பம் இல்லாம, இப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்களையாவது எந்த விஷயம் வேணாலும் எடுத்துக்கணும். எப்படியாவது நாம் பின்தங்கி போயிட்டு இருக்கிறோம்னா, வளர்ச்சி இல்லாமல் பின்தங்கி போயிட்டு இருக்கோம்னா, அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு சிக்ஷிப்பின் காலத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். நாம் அது சரியா அவர் சொன்னபடி நாம நடக்கல அப்படின்னா, அப்ப தாவீது என்ன செய்வார் தான் அடுத்த முறை சரியா அதற்கேற்ற ஆளை நியமிச்சு பிரமாணத்துல என்ன சொல்லியிருக்கோ அதே போல ஆட்கள் மூலமாக அதை தோல்ல தீட்டு வச்சுட்டு சரியா செயல்படுவார். சரியா செயல்படும் போது உடன்படிக்கை பெற்று அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரும். அதுதான் இங்க நம்ம கூட முதல்ல நாம் முன்பாக நாம் சரியாக செய்யாததுனால கர்த்தர் நமக்குள்ள ஒரு சில சிக்ஷைகள் சோதனைகள் அனுமதிச்சிருக்கலாம். ஆனா நாம் அதை திருத்திக்கிறதுக்கு இதுதான் வாய்ப்பு, இதுதான் வாய்ப்பு. திணையோட எழுத்து நிற்காம மற்றமாக சஞ்சலத்தோடையும் குழப்பத்தோடையும் போராட்டத்துக்கு மத்தியிலையும் நாம் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டுறாம சகிப்புத்தன்மையோடையும் வரை நமக்கு முன்பாக வருகிற அந்த உபத்திரவங்களையும் பொல்லாப்பான பேச்சுகளில் இருந்தும் விலகி நிற்கும் போது, ஆபத்து காலத்தில் புத்திமான் மௌனமாக இருக்கும்போது அவங்க புத்திமான் ஆகக்கூடிய வாய்ப்பை தேவன் அவருக்கு கொடுப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோடு நாம் இந்த சஜத்தின் நிறைவுக்கு நாம் செய்யறோம். தேவனுடைய விசேஷித்த கிருபையினால இது சின்ன விஷயங்கள் தான், ஆனா ரொம்ப ஆழமான விஷயங்கள், ஜெயத்துக்கு வழிநடத்தக்கூடிய விஷயங்கள். இவைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், தற்பரிசோதனை பண்ணி பார்ப்போம். தேவன் அவருடைய விசேஷித்த கிருபையினால் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து அவருடைய குமாரனுடைய சாயல் கொப்பாக மாற்றி வழிநடத்துவாராக. ஆமென்.
சகோதர சகோதரிகளே, தேவன்